எபேசியர் 1:7 வசனத்திலிருந்து, அவருடைய கிருபையின் ஐஸ்வர்யத்தின்படியே இவருடைய இரத்தத்தினால் ஆகிய பாவ மன்னிப்பாகிய மீட்பு இவருக்குள் நமக்கு உண்டாயிருக்கிறது. அந்த கிருபை அவர் சகல ஞானத்தோடும் புத்தியோடும் எங்களிடத்தில் பெருக பண்ணினார். காலங்கள் நிறைவேறும் போது விளங்கும் நியமத்தின்படி பரலோகத்தில் இருக்கிறவைகளையும் பூலோகத்தில் இருக்கிறவைகளையும் ஆகிய சகலமும் கிறிஸ்துவுக்குள்ளே கூட்டப்பட வேண்டும் என்று தமக்குள்ளே தீர்மானித்திருந்த தம்முடைய தயவுள்ள சித்தத்தின் இரகசியத்தை எங்களுக்கு அறிவித்தார். நம்ம எல்லாருக்கும் ரகசியம் பிடிக்கும் இல்லைங்களா? அதை விட ரகசியத்தை உடைக்கிறது ரொம்ப நல்லா பிடிக்கும். யாராவது சொல்லாதன்னு ரகசியமாக சொல்லிட்டு போனாங்கன்னா அதை எப்படா நிறைய பேருக்கு சொல்லலான்னு தான் நம்ம உட்காந்துக்கிட்டு இருப்போம். யாராவது நான் ரகசியத்தை சொல்ல போகிறேன் அப்படின்னவுன்னே நம்ம காதெல்லாம் பயங்கரமாக திறந்து, ஓ ஏதோ ஒன்று சொல்ல போகிறாங்க அப்படின்னு இயற்கையாக நம்ம ரகசியத்தை கேட்போம். சில பேருக்கு நம்ம ரகசியத்தை சொல்லி முடித்த உடனே அது ரகசியமாகவே இருக்காது இல்லைங்களா? அவங்களுக்கு பழைய காலத்தில் நம்ம சொல்லுவோம், அவங்க ஐயோ அவங்களுக்கு சொல்லிடாது, அவங்க ஆல் இண்டியா ரேடியோ, ஆனால் அவங்களுக்கு சொன்னால் ஊருக்கே தெரிஞ்சிடும் அப்படின்னும். இன்றைக்கி ஒரு பிரத்யேகமான ரகசியத்தை நம்ம பார்க்க போகிறோம். இது தேவனுடைய ரகசியம். ஆனால் அதிசயம் என்ன தெரியுமா? கடவுள் வந்து இந்த ரகசியத்தை ஆல் இண்டியா ரேடியோவாக அறிவிக்கும்படி நமக்கு சொல்கிறார். இந்த ரகசியத்தை நமக்கு உள்ளுக்குள்ளேயே எல்லாருக்கும் நமக்கு அந்த ரகசியத்தை எப்படியாவது சொல்லிடணும் அறிவிக்கணும்னு இருக்கிற அந்த உந்துதலை இந்த ரகசியத்துக்கு பயன்படுத்தலாம். இது எத்தனை பேருக்கு அறிவிக்க முடியுமோ இந்த ரகசியத்தை அறிவிக்க ஒரு விதத்தில் ஒரு தெய்வீக ஆல் இண்டியா ரேடியோவாக நம்ம மாறும்படிக்கு இந்த ரகசியத்தை நமக்கு வெளிப்படுத்துகிறார். இந்த பகுதி எபேசியர் 1:14 வரைக்கும் நம்ம வசன வசனமாக பார்த்துட்டு வந்துக்கிட்டு இருக்கிறோம். 8வது வசனம் வந்திருக்கிறோம். மலையேற மாதிரி ஒரு பகுதி. மனித எழுத்துகளையே மிக சிறந்த எழுத்து, தி மோஸ்ட் சப்ளைம் கம்போசிஷன் ஆஃப் ஹியூமன் ஒர்க் அப்படின்னு மார்ட்டின் லாய்ட் ஜோன்ஸ் இதை பற்றி சொல்லியிருக்கிறார். இன்னொரு பிரசங்கி இதை பற்றி சொல்கிறார் பாருங்க. தமிழில் நான் சொல்லணும்னா, மனித இலக்கியத்திலேயே எழுதப்பட்ட வியக்க வைக்கும், சிந்தனையை தூண்டும், அறிவை விரிவுபடுத்தும் கருத்துக்களை இதை விட சிறந்த கருத்து கிடையாது. அப்படிப்பட்ட ஒரு பகுதி இது, அற்புதமான ஒரு பகுதி. ஒரு ரட்சிப்பினுடைய ஒரு முழு பரந்த காட்சி, ஒரு பேனராமிக் வியூன்னு வாங்க. ஒரு கேமராவில் எடுத்தீங்கன்னா பேனராமிக் வியூன்னு வரும். அப்படின்னா நம்ம ஃபோன் கேமராவில் எடுத்தோம்னா ஒரு பக்கம் தான் ஃபோக்கஸ் பண்ணோம். இந்த பேனராமா வியூ போட்டோன்னா ஆரம்பத்திலேருந்து கடைசி வரைக்கும் வியூவர். அப்படிப்பட்ட ஒரு ரட்சிப்பின் காட்சியை தான் பவுல் நமக்கு ரட்சிப்புடைய பேனராமிக் பரந்த காட்சி. நித்தியத்தில் தேவன் நம்மளை தெரிந்து கொண்டு முன்குறித்து தன்னுடைய புத்திர சுவீகாரத்துக்கு மீட்ப காலத்தில் சாதிச்சு அந்த மீட்பை பலிக்க செய்து வரப்போகிற நித்தியத்தில் கொண்டு போய் எல்லாம் கிறிஸ்துவில் எப்படி ஒன்றாக்க போகிறார், அதெல்லாத்தையும் நமக்கு காமிச்சு வர்றார். மனசை தூண்டும், சிந்தனையை விரிவாக்கும் பகுதி தான். இவ்வளோ பெருசாக இருக்கே, இதெல்லாம் நம்ம புரிஞ்சிக்க முடியுமா? பவுல் வந்து பெரிய படித்தவங்களுக்கு இதெல்லாம் எழுதுறாரு அப்படின்னு நம்ம நினச்சிக்க கூடாது. இவ்வளோ பயங்கரமாக எழுதுறாருன்னு நீங்கள் அந்த எபேசிய சபையை போய் பார்த்தீங்கன்னா ஆச்சரியப்படுவீங்க. அங்கே கொஞ்சம் கூட படிப்பறிவு இல்லாத சில பேர், அடிமைகளாக இருந்த சில பேர், சில பேர் நம்மளை மாதிரி தான் குடும்ப கவலைகள், வேலை கவலைகள், சில பேர் ஹவுஸ் ஒய்ஃப்ஸு, எத்தனையோ நம்மலாம் பெருசாக ரொம்ப யோசிக்கிறது இல்லை இல்லைங்களா? ரொம்ப படிக்கிற நேரமும் நமக்கு கிடைக்கிறது இல்லை. அந்த மாதிரி இருக்கிற மக்களுக்கு தான் இதை எழுதுகிறார். எப்படிங்க இவ்வளோ பெரிய பெரிய கருத்துக்கள்லாம் சாதாரண மக்கள் எப்படி புரிஞ்சிக்க முடியும்னா, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தை விட்டு போகும்போது நமக்கு மாபெரும் ஒரு டீச்சரை கொடுத்துட்டு போயிட்டார். அவருடைய அற்புத ஒரு அற்புதம் என்னன்னா, எவ்வளோ பெரிய முட்டாளுக்கும் மாபெரும் சத்தியங்களை எளிதாக சொல்லி கொடுக்குற ஒரு அற்புத திறன். அவர் தான் பரிசுத்தாவியார். நம்ம எவ்வளோ பெரிய முட்டாளாக இருக்கலாம், நமக்கு கேல்குலஸு கணக்கு, எனக்கு கேல்குலஸ்லாம் சொன்னால் தலையெல்லாம் சுத்தம், ஆல்ஜிப்ரா அதெல்லாம் கணக்கு இன்னும் போடணும் நான், அதுக்கு தான் டியூஷனுக்கு அனுப்பிச்சிடுறது, அதெல்லாம் எனக்கு முடியாதுப்பா, ஒரு 8வது கிளாஸ் வரைக்கும் சொல்லிக் கொடுக்கலாம், அதுக்கப்புறம் டியூஷனுக்கு போதெல்லாம் நமக்கு தலையெல்லாம் சுத்தம். அப்படிப்பட்ட முட்டாளுகளுக்கும் புரியாத புதிர்களை எளிமையாக நமக்கு புரிய வைக்கிறவர் தான் ஆவியானவர். அந்த நம்பிக்கையில் தான் பவுல் இத்தே பெரிய பெரிய கருத்துக்களை அந்த சபைக்கு அவர் எழுதுகிறார். அந்த நம்பிக்கையில் தான் நம்மளும் வந்திருக்கிறோம். இந்த பகுதியை நீங்கள் எடுத்து நிறையா கமெண்ட்ரிஸு பிரசங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா அப்படியே அழுக்காக மேல் பார்வையாக சொல்லி முடிச்சிருவாங்க. ஆனால் நம்ம அப்படி விடக்கூடாது. இதில் என்ன இருக்குதுன்னு வசன வசனமாக பார்க்கணும்னு ஆவியானவருடைய உதவி அவர் மேலே சார்ந்து நம்ம வருகிறோம். பவுல் ஆண்டவரை பிதாவாக இயேசு கிறிஸ்துவுடைய பிதாவாகிய தேவனுக்கு ஸ்தோத்திரம் சொல்லி அவர் நம்மளை ஆவிக்குரிய சகல ஆசீர்வாதங்களும் ஆசீர்வதிச்சிருக்கிறார். நம்மளை முதல் ஆசீர்வாதம் நம்மளை தெரிந்து கொண்டு நம்மளை முன்குறித்து நமக்காக மீட்பை சம்பாதித்து பாவ மன்னிப்பை சம்பாதித்து அவருடைய இரத்தத்தினால் ஆகிய பாவ மன்னிப்பை சம்பாதித்து போதும் போதும்னு நமக்கு இருக்கு. ஐயோ பாவத்தெல்லாம் மன்னிச்சுட்டாரா நம்மளை காப்பாத்திட்டாரா போதும்னு அவனு பவுல் நிறுத்த மாட்டேன்ற. அவர் கிருபை பெருகி 8வது வசனத்துல அவர் கிருபை பெருகி நமக்கு இன்னமும் என்ன செய்திருக்கான், அவர் முன்குறித்த அவர் சாதித்த ரட்சிப்பை சகல ஞானத்தோடும் புத்தியோடும் நமக்கு வெளிப்படுத்துகிறது. பாருங்களேன், நம்ம போன வாரம் நம்ம பார்த்தோம் ஞானம்னா என்ன, தெய்வீக உண்மைகளை குறித்த உள்ளார்ந்த உணர்வு, பெனிட்ரேட்டிங் இன்சைட் இன் டு டிவைன் ரியாலிட்டிஸ், அது ஞானம். புத்தினா என்ன, அந்த ஞானத்தின் அடிப்படையில் நம்ம வாழ்க்கையில் ஒவ்வொரு நாளும் புத்திசாலிகளாக எப்படி வாழ்வதுன்னு கற்றுக் கொடுக்குறது ஞானம். ஞானம் இல்லைனா புத்தியாக புத்தியாக இருக்குதா அவனுக்கு இப்படியெல்லாம் வாழ்றியே நம்ம கேட்போம். ஏன், ஞானம் இல்லாதவங்க புத்தியோடு வாழ முடியாது. ஆனால் அந்த ஆண்டவருடைய கிருபை என்ன செஞ்சிருக்கு, நமக்கு சகல ஞானத்தை கொடுத்தது மாத்திரம் இல்லை, அந்த ஞானத்தின் அடிப்படையில் புத்தியாக வாழ்வதற்கும் புத்தியை கொடுத்துருக்கு. இதை சொல்லி முடிச்சு அடுத்ததாக என்ன சொல்றாரு நம்ம பார்த்தோம்னா, இந்த சகல ஞானமும் புத்தியும் நமக்கு எப்படி வந்துச்சு, ஏன் வந்துச்சு, எப்போ வந்துச்சு, அதனோட இறுதி குறிக்கோள் என்னன்னு சொல்லிட்டு வரப்போறார். நம்ம இன்னைக்கு 10வது வசனத்தை தமிழில் பார்ப்போம். இங்கிலீஷில் தமிழில் மாறி மாறி வரும். உங்களுக்கு 10வது வசனம் இங்கிலீஷில் 9வது வசனமாக இருக்கு. ஆகவே நீங்கள் 10வது வசனத்தை பார்த்துக்கலாம். இதில் ரெண்டு கேள்விக்கு பதில், இந்த ஞானமும் புத்தியும் நமக்கு எப்படி வந்துச்சு, ஏன் வந்துச்சு. ஓகே, இந்த ஞானம் புத்தி எப்படி வந்துச்சு, ஏன் வந்துச்சு. முதலாவது எப்படிங்க வந்துச்சு, சித்தத்தின் ரகசியத்தை எங்களுக்கு அறிவித்தார். அது ரகசியமாக வந்துச்சு, ரகசியத்தை, சித்தத்தின் ரகசியம். இந்த ரகசியம்ன்ற ஒரு வார்த்தை வந்து தமிழில் ரகசியம்னு போட்டிருக்கு, இங்கிலீஷில் பார்த்தீங்கன்னா மிஸ்ட்ரி. ஒரு கரெக்டான வார்த்தைனா ஒரு புதிர்னு சொல்லலாம், ஒரு மர்மம்னு சொல்லலாம் இல்லைங்களா, ரகசியம். இது புதிய ஏற்பாடில் ஒரு முக்கியமான ஒரு வார்த்தை, 27 தடவை புதிய ஏற்பாடில் பயன்படுத்தி இருக்கிற ஒரு வார்த்தை ரகசியம் அப்படின்னு. இதை பற்றி நம்ம அறியாமல் இருந்தோம்னா ஒரு முக்கியமான அற்புதமான புதிய ஏற்பாடு ஒரு காரியத்தை இன்னும் அறியாமல் இருக்கிறோம்னு அர்த்தம். ஆகவே இது என்னன்னு நம்ம புரிஞ்சுக்க பார்ப்போம். என்னங்க ரகசியம், ஒரு புதிர், ஒரு மர்மம். நமக்கு என்ன மர்மம்னு நம்ம எடுத்தோன்னா நம்ம வாழ்க்கையில் நம்ம அர்த்தம் நம்ம இஷ்டத்துக்கு நம்ம அர்த்தத்தை நினச்சிக்கிறது. சில நேரங்களில் எல்லாருக்கும் ஒரு ஒரு மர்மம் இருக்கும் இல்லைங்களா. ஒரு காலில் நான் ஒரு உதாரணம் சொல்லிக்கிட்டு இருந்தேன், சில பேர் சாப்பிடி எக்கச்சக்கமாக சாப்பிடுவாங்க, பயங்கரமாக சாப்பிடுவாங்க, ஆனால் உடம்பு வெயிட்டே போடாது, அது ஒரு பெரிய மர்மம் இல்லைங்களா. ஏன் அவங்க வண்டி அப்படி இருக்கிறாங்க, நம்மனால அப்படி இருக்க முடியலையே, கொஞ்சம் சாப்பிட்டா வெயிட்டு போடு, ஒரு பெரிய மர்மம், மர்மமாக இருக்கிறது, நமக்கு புரியாத புதிராக இருக்கிறது. ஒவ்வொரு வீட்லேயும் ஒரு ஒரு மர்மம் இருக்கலாம். ஒரு வீட்டில் சாக்ஸாக ரெண்டு ரெண்டாக தான் சாக்ஸ் வாங்குவோம், பார்த்தா ஒரு 2-3 வாரத்துலேயே ஒரு சாக்ஸ் தான் இருக்கும், அது இன்னொரு சாக்ஸ் எங்கே போவோன்னே தெரியாது. வீட்டில் ஒரு டப்பா ஃபுல்லாக ஒரு சாக்ஸ் தான் இருக்கும், எங்கே போதும் அந்த சாக்ஸ். அந்த மர்மத்தை இன்னும் எங்கள் வீட்டில் நான் இன்னும் சால்வ் பண்ண முடியல. இன்னொரு மர்மம் எங்கள் வீட்டில் இருக்குது, கத்தி காணாமல் போவோம். என் ஒய்ஃப் சொல்லிகிட்டே இருக்கும், கத்தியாக வாங்குறோம், போகும்போதெல்லாம் வாங்கிட்டு வரோம், எங்கே தான் போகுது கத்தி, இன்னும் அந்த மர்மம். அந்த மாதிரி நமக்கு புரியாத புதிர்கள், சும்மா உதாரணத்துக்கு இதெல்லாம் சிலது நம்ம பார்க்குறோம். அந்த மர்மன்ற வார்த்தை இங்கிலீஷில் டிக்ஷனரி வெப்ஸ்டரில் பார்த்தோன்னா நம்மை புரிந்து கொள்ள கடினமும் புரிந்து கொள்ள முடியாத காரியம். இந்த மாதிரி காரியங்கள் தான், ரெண்டு சாக்ஸ் ஒன்று எங்கே போச்சு, அது மர்மம். ஆனால் அந்த அர்த்தத்தை பொருளை வந்து நம்ம பைபிளில் திணிக்கக்கூடாது. எப்பவும் நம்ம நினைச்ச அர்த்தத்தை பைபிள் வார்த்தைக்கு திணிக்கிறதுக்கு முன்னாடி யோசிக்கணும். வேதம் ஒரு காரியத்தை சொல்லும் போது அதுக்கு என்ன பொருள்ன்றத வேதத்திலேயே நம்ம தேடி பார்த்தா தான் அதை நல்லா புரிஞ்சுக்க முடியும். உதாரணத்துக்கு அது ஒரு எக்ஸசைஸ் செய்யவுமே, இப்போ மிஸ்ட்ரின்னுதுங்க என்னங்க அதுக்கு அர்த்தம், அதுக்கு பொருள் என்ன, நான் முதல்ல அதுக்கு பொருளை சொல்லிடுறேன், அது பைபிளில் எங்கே இருக்குதுன்னு நான் ப்ரூவ் பண்ணுறேன். ஓகே, முதலாவது மர்மம் மிஸ்ட்ரினா என்ன, ஒரு ரகசியம்னும் போது தமிழில் ரகசியம்னு வச்சுக்குவோம், அந்த ரகசியம்னும் போது கடவுளுடைய மனதில் மறைந்திருந்த ஒரு காரியம், அவர் அதை வெளிப்படுத்தாவிட்டா யாருக்குமே தெரிய முடியாத ஒரு காரியம். ஓகே, அதான் கடவுளுடைய மனதில் காலா காலமா மறைந்திருந்த ஒரு, அவருக்கு மட்டுமே தெரிஞ்ச ஒரு காரியம், அதை அவர் வெளிப்படுத்தினா ஒண்டி வேற யாருக்கும் அது கொஞ்சம் கூட தெரியாது, அதுதான் ரகசியம். எங்க போட்டிருக்கு, இதே எபிசியர் 3:9 வசனத்தை வாசிங்களா,
தேவன் நம்முடைய கர்த்தராகிய கிறிஸ்து இயேசுவுக்குள் கொண்டிருந்த அநாதி தீர்மானத்தின்படியே உன்னதங்களில் உள்ள துரைத்தனங்களுக்கும் அதிகாரங்களுக்கும்,
சாரி தமிழ்ல 11 வசனம், இங்கிலீஷ்ல தான் 9 வருது,
இயேசு கிறிஸ்துவை கொண்டு எல்லாவற்றையும் சிருஷ்டித்த தேவனுக்குள்ளே
ஆதிகாலம் முதல் மறைந்திருந்த ரகசியம் வந்துச்சுங்களா, நான் ஒன்று சொன்னேன் அவருக்குள்ள மறைந்திருந்த ஒரு ரகசியம், அதை நம்ம பார்க்கிறோம். முதலாவது அவருக்குள்ள ஆதி காலம் முதல் மறைந்திருந்த ஒரு ரகசியமா, 2 Corinthians 2:7 நீங்க சில வசனங்களை கொஞ்சம் பார்க்கணும், ஏன்னா ஒரு வார்த்தை வேத பொருள் நம்ம வசனங்கள் எல்லாம் பார்க்காம இருந்தா ஒன்றும் புரிஞ்சுக்க முடியாது. 1 Corinthians 2:7 வசனம்,
உலக தோற்றத்திற்கு முன்னே தேவன் நம்முடைய மகிமைக்காக ஏற்படுத்தினதும் மறைக்கப்பட்டதுமாயிருந்த ரகசியமான தேவ ஞானத்தையே பேசுகிறோம்.
பாருங்களேன், மறைக்கப்பட்டதான ரகசியம், மறைக்கப்பட்டதான ரகசியம். அந்த 8 வசனத்துல அந்த ரகசியம் இந்த பிரபஞ்சத்தின் பிரபுகளுக்கு யாருக்குமே தெரியல, தெரிஞ்சிருந்தா மகிமையின் தேவனை அவர் சிலுவையில் அறிஞ்சிருக்க மாட்டாங்க. 8 வசனத்துல தொடர்ந்து அவர் என்ன சொல்றாரு, 9 எந்த கண்ணும் பார்க்கல, எந்த காதும் கேட்கல, எந்த இருதயத்துக்கும் தோன்றல, தேவன் ஆயத்தம் பண்ண யாருமே ஊடுருவ கண்டுபிடிக்கவே முடியாது, அப்பேற்பட்ட ஒரு ரகசியம் அவர் மனசுல இருந்துச்சு. அந்த ரகசியத்தை 10 என்ன சொல்றாரு, அந்த ரகசியத்தை ஆவியினால் அவர் நமக்கு வெளிப்படுத்தினார் இல்லைங்களா, அவர் வெளிப்படுத்தாவிட்டால் அந்த ரகசியம் நமக்கு தெரியாது. கொலோசியர் 1:25 அதுவே நான் படிக்கிறேன், ஆதி காலம் முதல் தலைமுறை தலைமுறையாகவும் மறைவாயிருந்து இப்பொழுது அவருடைய பரிசுத்தவான்களுக்கு வெளிப்படுத்தப்பட்ட ரகசியமாகிய தேவ வசனத்தை பூரணமாய் தெரியப்படுத்துகிறோம். இந்த வசனங்கள்லாம் புரியுதுங்களா, அவருக்குள்ள மறைஞ்சிருந்துச்சு ரகசியம், அந்த ரகசியம் வந்து அவருடைய ஆவியின் மூலமாக வெளிப்பட்டு வசனத்தின் மூலமாக பிரசங்கிக்கப்படுகிற ரகசியம், அதான் சீக்ரெட், அதுதான் வேதம் சொல்லுகிற. பவுல் இங்க வந்து எல்லா புத்தியும் எல்லா ஞானத்தோடும் புத்தியோடும் கிருபை நமக்கு பெருகி வந்துச்சு, அது எப்படிங்க வந்துச்சு, அவருடைய சித்தத்தின் ரகசியம் நமக்கு தெரியப்படுத்துவதனால் வந்துச்சு. ஒரு விதத்துல எல்லா ரட்சிக்கப்பட்ட சத்தியங்கள் எல்லாமே ரகசியம்னு சொல்லலாம். ஏன், இதெல்லாம் கடவுளுடைய மனசுல இருந்து காரியம், இது பல வருஷங்கள் தலைமுறை தலைமுறையாக வெளிப்படுத்தாத காரியங்களா இருந்துச்சு. எபேசியர் 3 இன்னொன்னு சொல்றார், யூதர்களும் புறமதஸ்தர்களும் சபையில ஒரே நிலைமையில உடன் சுதந்திரவாளிகளா இருப்பார்கள்னு யாருமே நினைச்சு பார்க்கல. பழைய ஏற்பாட்டில் யூதர்கள் தான் தம்முடைய மக்கள் நினைச்சாங்க, ஆனா கடவுள் மனசுல யூதர்களையும் புறமதஸ்தரையும் ஒன்னா கொண்டு வரணும்னு ரகசியமா அவருக்கு இருந்துச்சான், அவர் அது வெளிப்பட்டதுனால புதிய ஏற்பாடுல தெரியுது. இன்னும் ஒரு வசனம், 1 Timothy 3:16 நீங்க பாருங்க, சுவிசேஷம் எல்லாம் ரகசியம்னு சொல்லலாம், கிறிஸ்துவை பற்றிய காரியங்கள் எல்லாம் ரகசியமா தான் இருந்துச்சு. 1 Timothy 3:16 அன்றியும் தேவ பக்திக்குரிய ரகசியமானது. பாருங்களேன், ரகசியமானது யாவரும் ஒப்புக்கொள்ளும் படியே மகா மேன்மை உள்ளது. தேவன் மாம்சத்தில் வெளிப்பட்டால் ஆவியில் நீதி உள்ளவராக என்று விளங்கப்பட்டார், தேவ தூதர்களால் காணப்பட்டார், புறஜாதிகள் பிரசங்கிக்கப்பட்டார் சொல்லிட்டு காஸ்பலுடைய சத்தியங்கள் இதெல்லாமே ரகசியம், பெரிய ரகசியம். இன்னும் ஒரு காரியம், சுவிசேஷத்துக்கு இன்னொரு பேர் ரகசியம்னு தெரியுமா உங்களுக்கு? இதே பாருங்களேன், எபேசியர் 6:19 அதுல பவுல் ஜபிக்கிறதுக்காக சொல்றாரு. என்னத்துக்கு ஜபிக்கணும்? எல்லாருக்காகவும் ஜபிங்க, எனக்காக ஜபிங்க, உங்களுக்கு எதுக்காக ஜபிக்கணும்? பவுல் அவர் கேட்கிறார் பாருங்க, நான் தைரியமாய், 20 நான் தைரியமாய் என் வாயை திறந்து சுவிசேஷத்தின் ரகசியத்தை அறிவிக்கிறதற்கு வாக்கு எனக்கு கொடுக்கும்படி எனக்காகவும் விண்ணப்பம் பண்ணுங்கள். பாருங்களா, சுவிசேஷத்துக்கு இன்னொரு பேர் என்ன? ரகசியம். அந்த ரகசியத்தை நான் திறந்து வாயை திறந்து சொல்லும்படி எனக்காக விண்ணப்பம் பண்ணுங்கள். 1 Corinthians 1 அது பார்த்துட்டே போலாம். 4:1 தேவனுடைய ரகசியங்கள் எங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. கடைசி ஒரே ஒரு பகுதியை பார்த்து முடிப்போம். Romans 16:25 இது எல்லாமே அதுல வர்றதை பார்க்கலாம். நீங்க 16:25
ஆதி காலம் முதல் அடக்கமாயிருந்து இப்பொழுது தீர்க்க தரிசன ஆகமங்களினாலே அநாதி தேவனுடைய கட்டளையின்படி வெளியரங்கமாக்கப்பட்டதும் சகல ஜாதிகளும் விசுவாசத்திற்கு கீழ்ப்படியும்படிக்கு அவர்களுக்கு அறிவிக்கப்பட்டதுமாயிருக்கிற ரகசியத்தை வெளிப்படுத்துகிறதான.
பாருங்களேன் எவ்வளவு தெளிவா இருக்கு. ஆதி காலம் முதல் மறைபொருளாயிருந்த காரியம், யாருக்குமே வெளிப்படாத ஒரு காரியம், இந்த கடைசி காலத்தில் அவருடைய ஆவியினால் அவருடைய தீர்க்கதரிசிகளுக்கு வெளிப்பட்டு வசனங்களாக அறிவிக்கப்படுகிறது. ஆகவே பவுல் வந்து கிருபை எல்லா ஞானத்தோடும் புத்தியோடும் நமக்கு பெருகி எப்படி வந்துச்சு, அவருடைய ரகசியத்தின் சித்தத்தின்படி வந்துச்சுன்னும் போது அவர் என்ன சொல்றாரு, நமக்கு காஸ்பல் மூலமா வந்துச்சு. சுவிசேஷம் தான் அந்த ரகசியம். அந்த ரக சுவிசேஷத்துல எல்லா ஞானமும் புத்தியும் நமக்கு ஏற்பட்டது. அது மறைந்திருந்தது. பரிசுத்த தேவன் வந்து ஒரு பாவியை எப்படி ரட்சிப்பாரு, எதன் மூலமா ரட்சிப்பாரு, யாரை ரட்சிப்பார், எந்த சாதனத்தின் மூலமா ரட்சிப்பார் என்பதெல்லாம் மறைபொருளா இருந்தது. கிறிஸ்து வந்து கன்னிக்கு பிறப்பாரு, பிறந்து அவர் எப்படி வாழ்ந்து மரித்து பரமேறி ஆவியை அனுப்பி மறுஜன்மம் கொடுத்து நீதிமானாக்கி பிள்ளையா தத்தெடுத்து இதெல்லாம் ரட்சிப்புக்கு கொடுக்க போற, இதெல்லாம் ரகசியமா இருந்த ஒரு காரியங்கள். ஆனா இப்போ வெளிப்படுத்தப்பட்ட ஒரு காரியங்கள். அது வெளிப்படுத்தப்பட்ட காரியத்துக்கு பேரு தான் என்ன? சுவிசேஷம், காஸ்பல். ஞானமும் புத்தியும் நமக்கு பெருகி எப்படிங்க வந்துச்சு, அவர் சித்தத்தின் ரகசிய எங்களுக்கு அறிவித்ததுனால் வந்துச்சு. ரெண்டாவது கேள்வி, ஏன் வந்துச்சு நமக்கு? ஏன் ஊர்ல இருக்கிற எத்தனையோ பேருக்கு வரல? ஏன் இதுக்கு முன்னாடி எல்லாம் ஆண்டவர் வெளிப்படுத்தல? யோசிச்சு பாருங்க, ஏன் இப்பதான் நமக்கு வந்துச்சு? அவர் என்ன சொல்றாரு, ஏன் நமக்கு GRBC சர்ச்சுக்கு நமக்கு வந்துச்சு, ஏன் நம்ம ரிலேட்டிவ்ஸ்க்கு வரல? நம்ம ரொம்ப திறமசாலிகளா, நம்ம ரொம்ப புரிஞ்சுக்கிறவங்களா, நம்ம ரொம்ப புத்திசாலிங்கன்றதுனால வந்துச்சா? 10 வசனம் என்ன சொல்லுது? தமக்குள்ளே தீர்மானித்திருந்த தம்முடைய தயவுள்ள சித்தத்தின் ரகசியத்தை எங்களுக்கு அறிவித்தார். தமக்குள்ளே தீர்மானித்திருந்த சித்தத்தின் தயவு, தயவுள்ள சித்தம், the good pleasure of his will, good pleasure. இதை ஏற்கனவே நம்ம 5 வசனத்தில் பார்த்துருக்குறோம். தம்முடைய தயவுள்ள சித்தம் 6 வசனத்தில் வருது பாருங்களேன். ஏ அங்கே ஏன் வந்துச்சு? கடவுள் ஏங்க என்னை தெரிந்து கொண்டாரு, ஏன் முன்குறித்தாரு, ஏன் நம்மளை கிறிஸ்துவுக்குள்ள பிள்ளையா தத்தெடுத்துக்கணும்னு முடிவு பண்ணாரு? தம்முடைய தயவுள்ள சித்தம். அது என்ன? சிம்பிளாக சொல்ல போனோன்னா அது அவர் இஷ்டம், அவர் விருப்பம். இதுக்கு பேர் தான் நம்ம தியாலஜியில் என்ன சொல்கிறோம், அவருடைய இறையாண்மை என்றோம். God's sovereign choice, அவருடைய இறையாண்மையின் தெரிவு. அவர் தனக்குள்ளேயே முடிவு பண்ணி சில பேரை செலக்ட் பண்ணுறாரு, சில காரியங்கள் இப்படித்தான் நடக்கணும்னு முடிவு பண்ணுறாரு. அது அவருடைய விருப்பம், அதான் அதுக்கு அர்த்தம். இட்ஸ் குட் பிளஷர், அவருடைய தயவுள்ள சித்தம், அவர் விருப்பம், இட்ஸ் குட் பிளஷர், அவருடைய விருப்பத்தின்படி, இட்ஸ் சாவரின் சாய்ஸ் இல்லைங்களா. அது தமக்குள்ளேயே தீர்மானிச்சார், வெளியில இருந்த எந்த காரணமும் இல்லை. நீங்க ரொம்ப நல்லவங்க, நீங்க ரொம்ப அழகானவங்கன்றதுனால அவர் முடிவு பண்ணலை, அவர் தமக்குள்ளேயே தீர்மானித்த தம்முடைய இறையாண்மை தெரிவினால் இப்படி நமக்கு வந்துச்சு. பவுல் வந்து இந்த கிருபை ஞானத்தோடும் புத்தியோடும் உங்களுக்கு வந்துச்சுன்றாரு. அது வந்துச்சுன்னு யாருக்கு சொல்றாரு? நம்ம ஞாபகம் வச்சுக்கணும், பிரத்யேகமாக எபேசியர் சபை மக்களுக்கு, ஒரு இடத்துல கூடி இருக்கிற மக்களுக்கு அவர் சொல்றார். அந்த எபேசியர் சபை மக்கள் ஒரு வேளை கேள்வி கேட்டாங்கன்னா, ஏங்க பவுல் நீங்க இந்த வருஷம்தான் ஏன் எங்க ஊருக்கு வந்தீங்க, நீங்க வரும்போது நான் ஏன் எபேசி ஊர்ல பிறந்திருந்தேன், நான் ஏன் வேற ஏதாவது ஆப்பிரிக்கால பிறக்கல, அந்த ஊர்ல ஏன் பிறந்து கரெக்டா வயசு வந்து புத்தி வரும்போது வந்து உங்க காஸ்பிள நான் ஏன் கேட்டேன், இந்த நாள் தான் ஏன் இங்க வரணும், நான் வந்த உடனே உங்க காஸ்பிள கேட்ட உடனே ஆண்டவர் என் மனசை ஏன் திறந்தாரு, இதெல்லாம் ஏன் நடந்துச்சு அப்படின்னு கேட்டு யோசிச்சு பார்க்கும்போது, நீங்க எபேசியருக்கு வரும்போது அந்த மெசேஜை கேட்ட உடனே என் மனசே மாறிப்போச்சு, என் வாழ்க்கையே மாறிப்போச்சு, என் கண்கள் திறக்கப்பட்டது, இதுக்கெல்லாம் காரணம் என்ன? பவுல் சொல்றாரு, நீங்க தலையை சொரிஞ்சுக்கிட்டு எத்தனை காரணங்க தான் யோசிக்கலாம், ஒருவேளை அதனால இதனால தற்செயலாக நடந்திருக்கும், ஒருவேளை அது, ஒருவேளை நான் புத்திசாலியா இருந்ததுனாலன்னு யோசிச்சுக்கலாம், ஆனால் அது ஒரே காரணம் என்ன? அவருடைய இறையாண்மை தெரிவு, டிவைன் அப்பாயின்மெண்ட்னும் அவருடைய தெய்வீக தெரிவினால்தான் அது நடந்துச்சு. அது ரொம்ப பிரத்யேகமாக தனிப்பட்ட விதத்தில் அது நடந்துச்சு. ஒருவேளை நீங்கள் இங்கே உட்காந்துக்கிட்டு உங்களுக்கு ஒருவேளை ஒரு நாள் காஸ்பிள் வந்து உங்களை ரட்சித்து சகல ஞானத்தோடு புத்தியோடு வந்து உங்களுக்கு புத்தி வந்து வாழ்க்கை மாறி இருந்துச்சுன்னா யோசிச்சு பாருங்க. பரிசுத்தாவி இந்த நேரத்தில் அந்த வசனத்தை வச்சுக்கிட்டு உங்களுக்கும் எனக்கும் என்ன சொல்கிறார் தெரியுமா? பவுல் மாதிரி நீங்களும் ஆகமகள்னா இது ஏன் நடந்துச்சுன்னு பின்னாடி போய் ட்ரேஸ் பண்ணி பாருங்கள். ஏன் அது உங்களுக்கு தான் வரணும்? ஏன் எத்தனை உங்கள் நண்பர்களுக்கு, ரிலேட்டிவ்ஸுக்கு, எத்தனையோ பேருக்கு ஏன் வரல? அதை யோசித்து பாருங்கள். பவுல் அதை யோசித்து பார்த்துருக்கிறார். இன்னைக்கு உக்காந்து நீங்கள் பார்க்கும்போது அதை ட்ரேஸ் பண்ணி எல்லாம் பார்க்கும்போது இதுக்கு காரணத்தை கண்டுபிடிக்கும் போது பவுல் கண்டுபிடிச்ச மாதிரி பரவசத்தில் பிதாவாகிய தேவனுக்கு ஸ்தோத்திரம் நீங்களும் சொல்லுவீங்க. ஏன் அவர் முன்குறித்து தன்னுடைய ரகசியமாக வச்சிருந்த காரியங்களை மூணு விதத்தில் உங்கள் வாழ்க்கையில் கொண்டு வந்தார். வரலாற்று ரீதியாக, புவியியல் ரீதியாக, திப்ப உறுதியாக கொண்டு வந்ததுனால தான் வந்துச்சு. யோசிச்சு பாருங்க, இது மூணு நான் விளக்குறேன். வரலாற்று, அதாவது இங்கிலீஷில் ஹிஸ்டாரிக்கலி, ஜியாகிரபிக்கலி, எஃபெக்சுவலி. முதலாவது வரலாற்று ரீதியாக, நம்ம இந்த காலத்தில் வாழ்கிறோம், இந்த காலகட்டத்தில் தேவனுடைய ரகசியம் வெளிப்பட்டது, சுவிசேஷம் வெளிப்பட்டது அப்படின்றோம். இதுக்கு முன்னே இயேசு பிறக்கிறதுக்கு முன்னாடி நீங்கள் யோசிச்சு பார்த்துருக்குறீங்களா? எத்தனை கோடி மக்கள், எத்தனை தேசங்கள், எகிப்து தேசம் நம்ம பைபிளில் படிக்கிறோம், அவங்களெல்லாம் யூதர்களெல்லாம் ஆண்டு பெரிய ராஜ்யமாக இருந்துச்சு. அவங்க அவங்களுக்கு காஸ்பிளை பற்றி ஏதாவது ஒரு துளி தெரியுமா? இயேசுவை பற்றி யாருக்காவது தெரியுமா? யோசிச்சு பாருங்களேன். அங்கிருந்த கானானியர், ஆமோரியர், அமெல்கியர், மோவாபியர், பாபிலோன், அசிரியர், எத்தனை கோடி மக்கள் சில நேரங்களில் அவங்க சோல்ஜர்ஸே மனம் திரளாக இருக்கும். அதில் யாராவது ஒரு மனுஷனுக்கு இயேசு என் பாவத்துக்காக மரிப்பார், மரிப்பார் என்ற ஒரு துளி சுவிசேஷத்தை பற்றி தெரியுமா? கல்லையோ மண்ணையோ மூட நம்பிக்கையும் பில்லி சூன்யத்தையும் அதையும் எதையும் நம்பிக்கிட்டு காலாகாலத்துக்கு ஆயுசையை முடிச்சுட்டு போயிட்டாங்களே, ஏன் அவங்களுக்கு யாருக்குமே காஸ்பிள் தெரியல? ஏன் நம்ம இந்தியாவை யோசிச்சு பாருங்க, நம்ம இந்தியாவில் யோசிச்சு, நம்ம பழைய ராஜ்யம்னா மௌரியன் ராஜ்யம்ன்றான், குப்தா, அப்புறம் பல்லவா, சாளுக்கியாஸ், சோழர்கள் ஆண்ட தேசம்ன்றோம், பாண்டவர்கள் இருந்தாங்க, எத்தனை கோடி மக்கள், எத்தனை கோடி ராஜ்யங்கள், எத்தனை ஒவ்வொரு இடத்துலையும் போய் பார்த்து அங்கே ஒரு மனுஷனை, ஒரு பெண்ணை, ஒரு குழந்தைய கேட்டு பார்த்தால யாருக்குமே என்ன தெரியாது? இயேசு என் பாவத்துக்காக மரிப்பார் என்ற ஒரு அடிப்படையே தெரியாமல் போயிட்டான். யோசிச்சு பாருங்க, ஏங்க அவங்களுக்கெல்லாம் தெரியல? எத்தனை கலாச்சாரங்கள், எத்தனை மக்கள், எவ்வளோ ஞானிகள், எவ்வளோ வேதங்கள் எல்லாம் எழுதுனாங்களோ, புராணங்கள்லாம் எழுதியிருக்கிறாங்க. இன்னைக்கும் நம்பிக்கிட்டு இருக்காங்க கங்கையில் குளிச்சா தான் பாவங்கள் மன்னிக்கப்படும்னு. இயேசு கிறிஸ்து ரத்தம் தான் என் பாவத்தை கழுவோம், எனக்கு மீட்ப பரிகாரத்தை கொடுக்கும்னு தெரியாத எத்தனை பேர் இப்போவே இருக்கிறாங்களோ, அப்போ யோசிச்சு பாருங்க, ஒருத்தனுக்கும் தெரியாது. ஏன் தெரியாது? பவுல் சொல்றாரு, வரலாறு ரீதியாக இந்த ரகசியம் கடவுளுக்கு மனசுல மறைந்திருந்தது. அப்போ அவர் வெளிப்படுத்தல, அவங்களுக்கு யாருக்குமே வெளிப்படுத்தல. ஏன் வெளிப்படுத்தல? அவருடைய சித்தத்தின் தயவு. அவரை கேட்க முடியுமா? அவர் வெளிப்படுத்தல. வரலாற்று ரீதியாக கடவுள் ரகசியமா தன்னுடைய மனசுல வச்சிருந்த ஒரு காரியம், நீங்களும் நானும் வரலாற்றில் எங்கே பிறப்போம், எப்படி பிறப்போம்னு இந்த அந்த கால ரகசியம் வெளிப்பட போகிற காலத்தில் நீங்களும் நான் ஏன் பிறந்திருக்கிறோம் யோசிச்சு பாருங்களேன். அது காரணம் என்ன? ஏன் இப்போ தான் நம்ம, ஏன் அந்த காலத்தில் பிறக்கலை யோசிச்சு பாருங்கள், ஏன் இப்போ தான் பிறந்திருக்கிறோம்? அது காரணம் என்ன? பவுல் சொல்கிறாரு, அவருடைய சித்தத்தின் தயவு. அவருடைய சித்தத்தின் தயவு. கோடிக்கணக்கான மக்கள் ஒரு துளி காஸ்பலை பற்றி கூட தெரியாமல் இன்னைக்கு கூட அந்த ஆத்மாக்கெல்லாம் என்ன ஆனாங்க? இன்னைக்கு கூட நரகத்தில் அவங்களுடைய பாவத்துக்கு வேதனைப்பட்டுக்கிட்டு அந்த பாவங்களுக்கெல்லாம் தண்டனை வாங்கிக்கிட்டு சித்திரவதை அனுபவிச்சுக்கிட்டு இருக்குவாங்க இல்லைங்களா? அத்தனை கோடி ஆத்மாக்கள், அவங்க யாருக்குமே காஸ்பல் தெரியாமல் ஆயுசில் வாழ்ந்து நரகத்துக்கு போயிட்டாங்களே. இயேசு எதுக்கு வந்தார் யோசிச்சு பாருங்கள். நம்மளை யோசிச்சு பாருங்கள். இயேசுக்கு ஒரு வம்ச வரலாறு இருந்த மாதிரி நான் யோசிச்சு பார்ப்பேன், எனக்கும் ஒரு வம்ச வரலாறு. உங்கள் எல்லாருக்கும் வம்ச வரலாறு இருக்குது தெரியுமா? அப்படி வம்ச வரலாறுலாம் நீங்கள் பிறந்தே இருக்க மாட்டீங்க. அவன் அவனை பெற்றான், இவன் இவனை பெற்றான். நம்ம தாத்தாவை யோசிச்சு பாருங்க, அவங்க தாத்தா, அவங்க தாத்தா, அவங்க தாத்தா, அவங்க தாத்தா, எவ்வளோ தாத்தாங்க, முத்தாத்தாங்க, மாமனுங்க, சித்தப்பாங்க, எவ்வளோ பேர், அவங்க யாருக்குமே தெரியலையே. ஏன் நான் அப்போ பிறக்கக்கூடாது, ஏன் இப்போ பிறந்திருக்கிறேன், எனக்குத்தான் இது ஏன் தெரியுது? சாவரன் கிரேஸ், அவருடைய இறையாண்மை சித்தத்தின். பவுல் அதை உணர்ந்துதான், பிதாவாகிய தேவனுக்கு ஸ்தோத்திரம், அவர் தன்னுடைய மறைந்திருந்த ரகசியத்தை, காலாகாலத்துக்கு வெளிப்படுத்தாத ரகசியத்தை இந்த காலத்தில் எனக்கு வரலாற்று ரீதியாக அவர் என்னை பிறக்க வச்சு வெளிப்படுத்தி இருக்கிறாரே. இது வெறும் அந்நிய தேசங்களுக்கு மாத்திரம் இல்லைங்க. ஏன் பழைய ஏற்பாட்டில் இருந்து தேவ மனிதர்களை யோசிச்சு பாருங்க. மத்தேயு 13:16 ஆண்டவர் சொல்றாரு, உங்கள் கண்கள் பாக்கியம் உள்ளது, உங்கள் காதுகள் பாக்கியம் உள்ளது. ஏன்? மெய்யாகவே நான் சொல்லுகிறேன், எத்தனையோ தீர்க்கதரிசிகள் நீதிமான்கள் நீங்கள் காணுகிறதையும் கேட்கிறதும் கேட்க காண விரும்பி கேளாமல் போனார்கள். விரும்புனாங்களாம், அந்த வார்த்தை ரொம்ப ஸ்ட்ராங். வாழ்க்கையெல்லாம் ஆர்வத்தோடு தேடினாங்களாம் தெரிஞ்சுக்கணும் பார்க்கணும்னு. அவங்களுக்கு ஆண்டவர் காட்டல, ஆண்டவர் அவங்களுக்கு வெளிப்படுத்தல. ஏன்? அவருடைய தயவுள்ள சித்தம். யோசிச்சு பாருங்களேன், இது பழையற்பாடில் உள்ள பக்திமான்களை பேசுகிற தீர்க்கதரிசிகளும் நீதிமான்களும் யோசிச்சு பாருங்க, அவங்க யாருக்குமே வெறும் அடையாளமாக சடங்குகளாக. ஒரு சில நேரங்களில் என் வைஃப் ஒரு ரகசியத்தை சொல்கிறேன்னு, நான் சொல்லுமான்னு கேட்ட உடனே, இல்லை வேணாம் விடுங்க அப்படின்னோடனே என்ன ஆகும் தெரியுமா? தலையே என்ன சொன்னேன், சொல்லு என்ன சொல்லு, சொல்லு சொல்லு சொல்லுன்னு உயிர் எடுத்துருவோம் இல்லைங்களா? என்னன்னு தலையே தூக்கமே வராது, சொல்லு சொல்லுன்னு. அவங்களுக்கெல்லாம் எப்படி இருந்திருக்கும்? கடவுள் ஒரு ரகசியத்தை வச்சிருக்கிறாரு, அதை சொல்லவே மாட்டேன்றார். அடையாளமாக சொல்கிறாரு, சடங்காக சொல்கிறாரு, தலையே பிச்சுக்க மாட்டாங்க. ஐசாயா 53 அவர் எழுதிப்பட்டு, அவர் என்ன நம்முடைய அக்கிரமங்களுக்காக அவர் நொறுக்கப்பட்டு, அவர் நம்மளுக்கு சமாதானம் உண்டு பண்ணுகிற ஆக்கினை அவர் மேல் விழுந்ததுன்னு எல்லாம் எழுதிட்டார். எழுதிட்டு தலையே, ஆண்டவரே இது யார், இவர் யார், இது என்ன என்ன? நான் இல்லை, இது வெளிப்படுத்த மாட்டேன், இது ரகசியம், நான் வெளிப்படுத்த மாட்டேன். தானியலுக்கு மேசியா பற்றி 70 வாரம்லாம் சொல்லிட்டா இன்னும் சொல்லுங்க, இல்லை முத்திரையை போடு, நீ செத்து நீ செத்துருவ, இது முத்திரையை போட்டு நான் உனக்கு வெளிப்படுத்த மாட்டேன், இது ரகசியம் சொல்லலைங்க. அவங்களுக்கெல்லாம் ஆச்சரியமா இல்லை? ஆனால் அந்த கிருபை பொங்கி வழிந்து உங்களுக்கும் எனக்கும் இந்த காலத்தில் பிறக்க வச்சது மாத்திரம் இல்லை, அந்த ஐசாயா 53 ஒவ்வொரு வசனத்தையும் நம்ம பார்த்து நல்லா புரிஞ்சுக்கிட்டோமே. ஐசாயாக்கு எழுதினவருக்கே தெரியலையே அவர் என்ன எழுதுறாருன்னு, என்ன ஒரு அதிசயம். யோசிச்சு பாருங்களேன், மிகப்பெரிய பரிசுத்தவான்கள், கடவுள் என்ன பேசுறாரு என்ன சொல்றாருன்னு தெரியாமையே அவங்களுக்கு வந்து ஒரு அழகான ஒரு சிற்பம் ஆண்டவர் செஞ்சுக்கிட்டு இருக்கிறார். அது அழகாக செஞ்சிட்டு இருக்கும்போது அதுக்கு ஒரு மேலே ஒரு ஸ்க்ரீனை போட்டு மூடிட்ட மாதிரி அது உருவங்களை தான் அவங்க பார்த்தாங்க. அதனோட டீட்டெயில்ஸு, அதனோட அழகு, முகம்லாம் ஒன்றுமே பார்க்க விடலை. ரகசியமாகவே வச்சுக்கிட்டு வந்தார். ஏன் யோசிச்சு பாருங்க, எவ்வளவா தலையை பிச்சுட்டு இருந்திருப்பாங்க அவங்க. ஆகவே வரலாற்று மூலமாக நீங்களும் நானும் இன்னைக்கு நிற்கிறோம்னா, இன்னைக்கு இயேசுவுடைய சுவிசேஷம் உங்கள் காதுகள் என் காதுகள் கேட்குது, நம்ம கண்கள் அதெல்லாம் பார்க்குதுன்னா, இயேசு சொல்கிறார் நீங்கள் பாக்கியவான்கள். எத்தனையோ பேர் இதை பார்க்கவும் காணவும் பார்த்து நினச்சாங்க, அவங்களுக்கு ஏற்படல். வரலாற்று ரீதியாக உன்னை விட நம்மளை விட பக்திமான்கள், பரிசுத்தவான்கள், அவங்களுக்கு தேவன் அதை அனுமதிக்கலை, அவங்களுக்கு வெளிப்படுத்தலை. இப்படி செய்வது தம்முடைய திருவுள்ளத்துக்கு பிரியமாக இருந்துச்சு என்றார். ஏன் அவங்களுக்கெல்லாம் வெளிப்படல? அது அவருடைய தயவுள்ள சித்தம். வெறும் வரலாற்று ரீதியாக மாத்திரம் இல்லை, புவியியல் ரீதியாகவும். புவியியல்னா என்ன? ஜியோகிராஃபி. ஜியோகிராஃபினா நம்ம எந்த இடத்துல இருப்போம். யோசிச்சு பாருங்க, டைம் மாத்திரம் இல்லை கடவுள், இடமும் அவர் முடிவு பண்ணார் எங்கெங்க இந்த ரகசியங்கள் போகணும்னு. உங்களுக்கு தெரியுமா, மத்தேயு 11:20 ஆண்டவர் வந்து சில ஊருங்களை பார்த்து திட்டுற, கொரேசமே உனக்கு ஐயோ, பெட்சைடாவே உனக்கு ஐயோ, ஏன் உன்னில் செய்யப்பட்ட, உனக்கு வெளிப்படுத்தப்பட்ட சத்தியம், உன்னில் செய்யப்பட்ட கிரியைகள் தீரோ சிதோன்ல செய்திருந்தா அவர்கள் எப்பவோ ரட்டுடுத்தி மனம் திரும்பி இருப்பாங்க. ஏன் ஆனா உங்களுக்கு செய்யப்பட்டு நீங்க இன்னும் திருந்தாம இருக்கிறீங்கன்னு திட்டுறாரு. அப்போ ஆண்டவர் ஏன் தீரோ சிதோன்ல செய்யல, அது வெளிப்படுத்தல, அவங்க செஞ்சிருந்தா அவங்க ரட்சிக்கப்பட்டிருப்பாங்கன்றாரு. ஆனால் அங்கே செய்யலை, இங்கே வெளிப்படுத்தப்பட்டது. ஏன் அங்கே செய்யலை? அவருடைய இறையாண்மை சித்தம். அங்கே வெளிப்படுத்தலை, இங்கே வெளிப்படுத்தினார். ஆண்டவர் சொல்கிறார், இது எப்படி சொன்னாரோ, எத்தனையோ தீர்க்கதரிசிகள் நீதிமான்கள் இதை காணவும் பார்க்கவும் விரும்பியும் காணாமல் போனாங்க. ஏன்? ஆண்டவர் அவங்களுக்கு வெளிப்படுத்தலை. அதே மாதிரி தீரு சிதோனுக்கு இது கேட்டிருந்தா அவங்க எப்பவோ ரட்சிக்கப்பட்டிருப்பாங்க, ஆனால் அவங்களுக்கு வெளிப்படுத்தலை. அவங்க உங்களுக்கு வெளிப்படுத்தினார், இன்னும் திருந்தாமல் இருக்கிறீங்களேன்னு திட்டுறாரு அவங்கள பிடிச்சி. யோசிச்சு பாருங்களேன், இது என்ன சொல்லுது? வரலாற்று காலங்கள் மாத்திரம் இல்லை, இந்த காஸ்பல் ரகசியம் எங்கெங்கே போகணும்னு அவருடைய இறையாண்மை சித்தம் தீர்மானிக்குது. அதனால தான் நீங்கள் ஒருவேளை குழம்பி இருக்கலாம். அப்போஸ்தல நடவடிக்கை 16 பவுல் போகிற இடங்கள்லாம் பார்த்தீங்கன்னா, சில இடங்களுக்கு ஆண்டவர் பரிசுத்த ஆவியானவர் போவானான்றார். எங்கே உலகெல்லாம் கேட்கணும் இல்லையா, காஸ்பல் இல்லை தடை பண்ணுறார், போகக்கூடாதுன்னு. ஏன் தடை பண்ணுறாரு? அது என்ன காட்டுது? எந்தெந்த இடங்களில் அவர் ரகசியம் போகணும்னு அவர் தீர்மானிச்சிருக்கிறார், அந்த இடங்களுக்கு தான் அது போகும், அந்த இடங்களுக்கு தான் போகும். யோசிச்சு பாருங்களேன், நம்ம இன்னைக்கு இங்கே உட்காந்து காஸ்பலை சுதந்திரமாக கேட்குறோம், அது எவ்வளோ பெரிய ஸ்லாக்கியம்னு நீங்கள் உணர்றீங்களா? ஏங்க நீங்கள் ஒரு இஸ்லாம் கண்ட்ரியில், ஒரு ஆப்கானிஸ்தான், இப்போ தாலிபான் ரூலில் இருக்கு, கிறிஸ்தியன்னு ஏதாவது பேரை வாயை திறந்தா போதும், கழுத்தை வெட்டிடுவாங்க, கழுத்தை வெட்டிடுவாங்க. யோசிச்சு பாருங்க, அந்த மாதிரி கிறிஸ்தவத்துக்கு மிகவும் ஆபத்தான நாடுகள் கொரியா, நார்த் கொரியா, சோமாலியா, ஈரான், யமன், லிபியா, சுடான், மிகவும் தரித்திர நாடு, ஆனால் கிறிஸ்தவத்தை விடவே விடாது, விடவே விடாது, கிறிஸ்தவத்துக்கு இடமே கொடுக்காது, சாப்பாடு கூட பஞ்சம் அங்கே. ஏங்க நான் காலைல யோசிச்சுக்கிட்டு இருந்தேன், நான் ஏங்க ஒரு பெரிய தாடியை வச்சுக்கிட்டு, ஒரு தர்ப்பணை கட்டிக்கிட்டு, ஒரு கன்னை கையில் வச்சுக்கிட்டு, சலாம் வாலிக்கும், சுபானுல்லா, இன்ஷா அல்லா, பரக்குல்லா, அப்படி இப்படின்னு சொல்லிக்கிட்டு உட்காந்துக்கிட்டு இல்லை, நான் எங்கேயோ மூலையில் ஒரு மரத்து கீழே வனாந்திரத்தில் உட்காந்துக்கிட்டு, ஒரு காஸ்பலும் தெரியாமல், ஒரு காஸ்பல் ஏன் அந்த இடத்துல நான் இல்லை, ஏன் இந்த இடத்துல இருக்கேன், நீங்கள் ஏன் இந்த இடத்துல இருக்கீங்க, நீங்கள் ஏன் லேடிஸ் எல்லாம் புர்கா போட்டுக்கிட்டு எங்கேயோ உட்காந்துக்கிட்டு அடங்கி ஏன் அங்கே இல்லை? அவருடைய தயவுள்ள சித்தம் உங்களை இங்கே பறக்க வச்சுருக்கேன். யோசிச்சு பாருங்க, இந்த காஸ்பல் கேட்குற இடத்துல உங்களை பறக்க வச்சுருக்கேன், அந்த காஸ்பல் வெளிப்படுத்துகிற இடங்களில் நீங்கள் இருக்கிறீங்களே, பிள்ளைகளாக இருக்கிற நீங்கள் யோசிச்சு பாருங்கள், ஏன் நீங்கள் பறக்கும் போதே உங்கள் கையில் கன்னை கொடுத்து, வளர வளர கன் எப்படி சுடணும், மற்றவங்களை எப்படி சுடணும்னு சொல்லி கொடுத்து, தேவையில்லாத இல்லை கல்லையோ மண்ணுக்கு முன்னாடி உருண்டுகிட்டுருன்னு சொல்லி கொடுக்காம பைபிள் இருக்க, நீங்கள் பிறந்த உடனே உங்களுக்கு பைபிள் சொல்லி கொடுக்குற வீட்டில் ஏங்க பிறந்தீங்க? தூங்கும் போதெல்லாம் பைபிளை தான் சொல்லி கொடுக்குற ஒரு இடம், பிறந்த உடனே விவரம் தெரிஞ்சதுலேருந்து பைபிள் கதைகளை தான் கேட்டுக்கிட்டு வளர்றீங்க. ஏன் அப்படி பிறக்கணும் நீங்கள்? கிறிஸ்து பாவத்துக்காக மரித்தார், உயிர் தெழுந்தார், உயிரோடு இருக்கிறாருன்னு யோசிச்சு பாருங்கள். நீங்கள் 5 கற்றுக்கிற காரியங்கள் மாபெரும் யோசேப்பு கனவெல்லாம் விவரிக்கிற யோசேப்புக்கு தெரியாதே, தானியலுக்கு தெரியாதே இந்த சத்தியங்கள்லாம். பாபிலோனே பிரைம் மினிஸ்டராக இருந்தவர் சாலமன், உலகத்தில் உள்ள பெரிய ஞானி, அவருக்கே தெரியாது இந்த சத்தியங்கள்லாம். 5 வயசுலேயே நீங்கள்லாம் படிச்சுக்கிற சத்தியங்கள் அந்த காலத்தில் பிறந்திருக்கிறோமே. யோசிச்சு பாருங்க, வரலாற்று விதத்தில் புவியியல் விதத்துலையும் ஏன் இது வரணும், வரலாற்று விதத்தில் நம்ம ஏன் இந்த காலத்தில் பிறக்கணும், யோசிச்சு பாருங்களேன். இந்த இடத்துல தான் ஏன் பிறக்கணும், அதுக்கு ஒரே காரணம் போல என்ன சொல்றாரு, அவருடைய தயவுள்ள சித்தம், அவருடைய தயவுள்ள சித்தம். இதனோட கிரேஸ் இன்னும் அதிசயமாக, வரலாற்று மாத்திரம் இல்லை, புவியியல் விதத்தில் நம்ம பிறந்த இடம் மாத்திரம் இல்லை, திப்ப உறுதியாக வந்த கிருபை. எத்தனை பேர் கிறிஸ்துக்கு அப்புறம் பிறந்திருக்கிறாங்க, எத்தனை பேர் காஸ்பல் அறிவிக்கப்படுது நம்ம ஊர்லேயும், எத்தனை பேருக்கு அறிவிக்கப்படுது இந்த காலங்களில், கிறிஸ்துக்கு அப்புறம் பிறந்திருக்கிறாங்க, காஸ்பல் அறிவிக்கிற புவியியல் இடத்துல ஜியோகிராஃபியில் இருக்கிறாங்க, ஆனால் எத்தனையோ பேருக்கு அது திப்ப உறுதியாக வரலையே, எஃபெக்சுவலாக அவங்கள ரட்சிக்கலையே, ஆனால் இந்த கிருபை என்ன பண்ணியிருக்கு, எத்தனையோ பேருக்கு அவங்கள நித்திய முட்டாள்களாக தான் ஆக்கியிருக்கு, சுவிசேஷத்தை நிராகரிக்கிறவர்களாக தான் பண்ணியிருக்கு. ஆனால் இந்த காஸ்பல் உங்களை நீங்கள் என் வரலாற்றில் எப்போ பிறக்கணும்னு முடிவு பண்ணது மாத்திரம் இல்லை, நீங்கள் இருக்கிற இடத்துக்கு அது தேடி வந்தது மாத்திரம் இல்லை, அந்த காஸ்பல் உங்கள் கண்ணை திறந்து திப்ப உறுதியாக உங்களை ரட்சித்திருக்கே. கோடிக்கணக்கான மக்களுக்கு அது நடக்க மாட்டேங்குது, ஆனால் உங்களுக்கு அது நடந்திருக்கே. வரலாற்று மாத்திரம் இல்லை, புவியியல் மாத்திரம் இல்லை, இந்த காலாகாலத்துக்கு ஜெனரேஷன் ஜெனரேஷனா மறைந்திருந்த ரகசியம் உங்களுக்கு கண்ணை திறந்து எல்லா ஆவிக்குரிய உண்மைகளை பற்றிய உள்ளார்ந்த உணர்வு அது ஏற்படுத்தி இருக்கே. அதுதாங்க போல் சொல்றாரு, அது பொங்கி வருகிற தேவனுடைய கிருபை. எபேசியர் மக்களே, பிதாவாகிய தேவனுக்கு ஸ்தோத்திரம், இந்த கிருபை என்ன பண்ணியிருக்குது, இந்த கிருபை நம்மளை வரலாற்று விதத்தில் நமக்காக நம்மளை தெரிந்து கொண்டு நமக்கு மீட்பை சம்பாதிச்சது மாத்திரம் இல்லை, நம்மளை பிறக்க வைக்கிற காலங்களை முடிவு பண்ணி, நம்ம புவியலை முடிவு பண்ணி, நம்ம எங்கே பிறக்கணும்னு முடிவு பண்ணி, அந்த இடத்துல திப்ப உறுதியாக அந்த காஸ்பல் நம்ம வந்து சேர்ந்து நம்ம அதை கேட்டு மனம் திரும்பி ஆண்டவர் அறிஞ்சிக்கணும்னு செஞ்சிருக்கேன் அந்த கிருபை பிதாவாகி. இதெல்லாம் ஏன் இப்படி நடந்துச்சு, அவருடைய தயவுள்ள சித்தம். அந்த கிருபை நம்ம கண்ணை திறந்துச்சே, கோடிக்கணக்கான மக்கள் கண்ணை திறக்கலையே. ஆகவே இதனோட விளக்கம் இதுதாங்க, என்ன 2 காரியத்தை பார்த்துருக்கோம் இந்த வசனத்தில். இந்த ஞானமும் புத்தியும் எப்படிங்க நமக்கு வந்தது, அவருடைய ரகசியத்தின் சித்தம் நமக்கு வெளிப்படுத்தினால வந்துச்சு. அந்த ரகசியத்தின் சித்தம் தான் காஸ்பல், அதைத்தான் நான் உங்களுக்கு விளக்கி காமிச்சேன். 2வது, அது ஏன் நமக்கு வந்துச்சு, என்ன காரணம், அவருடைய தயவுள்ள சித்தம், அவருடைய இறையாண்மை தெரிவு தெரியும். ஓகே, சில பயன்பாடுகளை நான் சொல்லி இதோடு நம்ம முடிக்கலாம். என்ன இதில் கற்றுக்கிறோம், நம்ம இங்கிலீஷில் சொல்லுவாங்க, ஸ்டாண்ட் பேக் அண்ட் பி அமேஸ்டுன்னு வாங்க, பின்னாடி நின்று பார்த்து அதிர்ந்து போ, ஆச்சரியப்பட்டுப்போம். எங்களுக்கு சோர்வாக இருந்தா, அக்கா நேற்று காலையில் எனக்கு சோர்வாக இருந்துச்சு, சோர்வாக இருந்து ஒரு 10 நிமிஷம் தான் ரூமுக்குள்ளே போய் உட்காந்துக்கிட்டு ஜபம் பண்ணிக்கிட்டு இதை யோசித்தேன், சோர்வெல்லாம் எங்கே போச்சுன்னு தெரில, நான் அப்படி தான் செய்கிறேன். உங்களுக்கு சோர்வாக இருந்தா நீங்கள் போய் உக்காந்து ஒரு ஃபோட்டோவை பார்க்குற மாதிரி உங்கள் ரட்சிப்பின் பேனராமிக் ஃபோட்டோவை பாருங்கள். அநேக நேரத்தில் நம்ம வாழ்க்கை ரொம்ப குறுகி போகிறதுனால தான் நமக்கு சோர்வு வருது. பவுல் மாதிரி, பவுலுக்கு இப்போ வேறு வேணும் வேலை இல்லை, ஜெயிலில் உட்காந்துருக்கிறார், உட்காந்து அந்த பேனராமிக் வியூ ஃபோட்டோவை பார்க்குறாரு. பார்க்கும்போது நான் உட்காந்து யோசித்து பார்த்துக்கிட்டு இருந்த தேவனுடைய இறையாண்மை சித்தம், எத்தனை ஆண்டாண்டா யுக யுகமாக உலகம் உண்டாகிறதுக்கு முன்னாடி அவர் இருந்தார், என்ன முடியுமா அந்த காலகட்டம், அத்தனை ஆண்டுகளும் என்னை மனசில் நினச்சி என்னை நேசித்து என்னை தெரிந்து கொண்ட தேவன், அந்த தெரிவு உலகம் உண்டாடுறதுக்கு முன்னாடி முன்குறித்துதல் ப்ரீடெஸ்டினேஷன் ஒரு திட்டத்தை பண்ணாராம், எல்லாமே எப்படி நடக்கணும், எந்த தேசம் வரணும், யார் பிறக்கணும், எல்லாமே ஒரு திட்டத்தை பண்ணாராம் முன்குறித்து. அந்த திட்டத்தில் மையமான திட்டம் என்ன, என்னை புத்திர ஸ்வீகாரத்துக்கு என்னை முன்குறித்தாராம், அந்த நித்தியத்தில் பிளான் பண்ணார். அதான் பவுல் சொல்கிறார், நித்தியத்தில் அந்த பண்ண பிளானை தன்னுடைய குமாரனை இந்த உலகத்துக்கு அனுப்பி ரத்தத்தை சிந்த வச்சு மீட்பை நமக்கு உருவாக்குன தேவன், மீட்பை சம்பாதிச்ச தேவன், பாவ மன்னிப்பு நமக்கு ஏற்படுத்தின தேவன். அதோடு நிற்கலையே, போதும் போதும் ஆண்டவரே இவ்வளோ செய்கிறீங்களே, எத்தனை பாவங்கள், எண்ணி முடியாத பாவங்கள் நம்ம பார்த்தோம், கடல் மணலில் உலகத்தில் இருக்கிற எல்லா மணலும் என்னன்னாலும் நம்ம பாவத்தை எண்ணி முடிக்க முடியாதே, அத்தனை பாவங்களையும் மன்னிச்சுட்டார். மன்னிச்சது மாத்திரம் இல்லை, அந்த கிருபை பொங்கி வழிந்து என்ன செய்து நிற்கிறதே இல்லை. சகல ஞானத்தோடும் புத்தியோடும் அவருடைய மறைந்திருந்த ரகசியம், கோடா கோடி மக்களுக்கு வெளிப்படுத்தாத ரகசியம், எத்தனையோ பேர் விரும்பி தெரிஞ்சுக்கணும்னு தெரிஞ்சு அவங்களுக்கெல்லாம் வெளிப்படாத ரகசியம், உங்களுக்கும் என்னுக்கும் அவருடைய சித்தத்தின் ரகசியம் சகல ஞானத்தோடும் புத்தியோடும் வெளிப்பட்டதுங்க. அது வரலாறு மூலமாக வந்துச்சு. வரலாறு பர்சனலாக நான் எனக்கு யோசிச்சு பார்க்குறேன், நீங்கள் அப்படி தான் யோசிச்சு பார்க்கணும். 1976 பிறந்த நான் கரெக்டாக புத்தி தெளிஞ்சு ஓரளவுக்கு சிந்திக்கிற வயசு 17 வயசு 1993. அந்த வயசு கரெக்டான நேரத்தில் ஜாகிரபிகலாக லிங்கராஜபுரம் தேடி வந்து கேம்பஸ் குருசேன்னு ஒரு இடத்துக்கு அந்த காஸ்பல் கிருபா தேடி வந்துச்சு. தேடி வந்து வரலாறு இதில் மாத்திரம் இல்லை, திட்டம் பண்ணது மாத்திரம், அந்த பிளேஸையும் இடத்தையும் திட்டம் பண்ணி அந்த இடத்துல திப்ப உறுதியாக என் கூட எத்தனையோ ஃப்ரெண்ட்ஸ் வரும்போது என் கண்ணை ஒண்டி ஏங்க திறந்துச்சது. அதாங்க அவருடைய பொங்கி வழிகிற கிருபை. தெய்வீக உண்மைகளை குறித்த ஒரு உள்ளார்ந்த உணர்வு எனக்கு மட்டும் ஏன் ஏற்பட்டுச்சு? நான் நினச்சேன் அன்றைக்கி ஏதோ கேம்பஸ் கூஸ் எடுத்து போனோம், காஸ்பல் ஏதோ கேட்டோம், இயேசுவை புரிஞ்சுக்கிட்டோம், மனசு மாறிடுச்சின்னு நினச்சேன் அத்தனை வருஷங்களுக்கு முன்னாடி. ஆனால் இப்போ பவுல் சொல்கிறாரு, ரொம்ப தப்புப்பா, அதெல்லாம் அவ்வளோ சிம்பிளாக முடியல. நித்தியத்தில் உன்னை தெரிந்து கொண்ட தேவன், உன்னை முன்குறித்த தேவன், அவர் முன்குறித்ததுன்ற தீர்மானத்தை பண்ணி நீ எப்போ பிறக்கணும், எந்த விவரம் வரணும் உனக்கு, எந்த இடத்துல நீ காஸ்பிளை கேட்கணும், எப்படி உன் கண்ணை திறக்கணும், எல்லாத்தையும் ஆர்கெஸ்ட்ரேட் பண்ணி வச்சிருக்கிற. அதனால தான் அது அங்கே நடந்துச்சுன்றார். நடந்துச்சு. முழு வரலாறையும் காலங்களையும் புவியியல் இடத்துலையும் எங்கே பிறக்கணும், எங்கே வளரணும், எங்கே வந்து கேட்கணும், எங்கே மனசு மாறணும்னு எல்லாத்தையும் அவர் திட்டம் பண்ணதுனால தான் நடந்துச்சு. அதனால தாங்க ஆகவே விசுவாசியாக இருக்கிற நீங்கள் தொடர்ந்து சொல்ல போகிறார், இந்த கிருபை நம்மளுக்கு எங்கே கொண்டு போய் முடிய போகுதுன்னு சொல்ல போகிற வரப்போகிற வசனங்களை நம்ம பார்க்க போகிறோம். ஆகவே நீங்கள் சோர்பாக இருந்தால் ஸ்டாண்ட் பேக் அண்ட் பி அமேஸ்ட், பின்னாடி நின்று இந்த படத்தை பாருங்கள், பார்த்தா எல்லா சோர்பும் ஓடி போயிடும். பவுல் மாதிரி பிதாவாகி இயேசு கிறிஸ்துவுடைய பிதாவாகிய தேவனுக்கு ஸ்தோத்திரம். இயேசு நமக்கும் சொல்லலையே ஆண்டவர், இது இப்படித்தான் புரியுது, பரலோக ராஜ்யத்தின் ரகசியங்கள் அறியும்படி உங்களுக்கு அருளப்பட்டது அவர்களுக்கோ அருளப்படவில்லை. உங்கள் கண்கள் காணுகிறதுனாலே, உங்கள் காதுகள் கேட்கிறதுனாலே அவைகள் பாக்கியம் உள்ளவைகள். பாக்கியங்க, இதெல்லாம் பெரிய பாக்கியங்க. நீங்கள் நினச்சி பார்க்குறீங்களா? பெரிய பாக்கியம். காஸ்பிளுடைய ரகசியம் நமக்கு வந்து யோசிச்சு பாருங்கள், இந்த சகல ஞானத்தோடும் புத்தியோடும் வந்து நான் யார் என்னன்னே குருட்டு வாழ்க்கை. எதுக்கு பிறக்கிறோம், எதுக்கு வேலை செய்கிறோம், எதுக்கு கல்யாணம் பண்ணிக்கிறோம், எதுக்கு வாழ்கிறோம், செத்த உடனே என்ன ஆகும்னு ஒன்றுமே தெரியாத குருட்டு உலகத்தில் வாழ்ந்துக்கிட்டு இருந்தால் நமக்கு கண்ணை திறந்து நான் யார், என் பாவங்கள் எப்படி மன்னிக்கப்பட முடியும், என்னை படைத்த கடவுள்கிட்ட நான் எப்படி போக முடியும், செத்த உடனே எனக்கு என்ன ஆகும்னு எல்லா ஞானத்தையும் கொடுத்தது காஸ்பல் தானுங்களே. அதுதானுங்க தேடி வந்து ஞானத்தை கொடுத்துச்சு. ஏன் அது வந்துச்சு? இயேசு கிறிஸ்து இதை பார்த்து தான் அவருக்கும் மாபெரும் சந்தோஷம். லூக்கா 10:21 சொல்றாரு, அந்த வேளையில் இயேசு ஆவியிலே கலி கூர்ந்து, என்னங்க அவ்வளவு சந்தோஷம் இயேசுக்கு, பிதாவே வானத்துக்கும் பூமிக்கும் ஆண்டவரே, இவைகளை ஞானிகளுக்கும் கல்விமான்களுக்கும் மறைத்து. இவ்வளோ பெரிய அறிவாளிங்க, அவங்களுக்கெல்லாம் புரியலையே. போன வாரம் நம்ம பார்த்த மாதிரி எல்லாரையும் கூப்பிட்டு உட்காருவீங்க, பெரிய திறமசாலிகளெல்லாம், ஒரு கடவுள் யாருன்னு ஒரு கேள்வி கேளுங்க, ஒருத்தருக்கும் பதில் தெரியாது, ஒருத்தருத்தரும் ஒன்றுன்னு சொல்லுவாங்க. அவங்களுக்கெல்லாம் புரியாத ஞானிகளுக்கும் கல்விமான்களுக்கும் மறைத்து, ஏன் அதை மறைச்சிட்டாரா? அவங்களுக்கெல்லாம் பாலகருக்கும் வெளிப்படுத்தினபடியால் உம்மை ஸ்தோத்தரிக்கிறேன். ஆம், ஏன் ஆண்டவரே இப்படி செஞ்சீங்க? ஆம் பிதாவே, இப்படி செய்வது உம்முடைய திரு உள்ளத்துக்கு பிரியமாயிருந்தது. அது அவர் விருப்பம், அவர் சித்தத்தின் விருப்பம் அப்படி செய்யறதுக்குங்க. உங்களைய என்னையும் செலக்ட் பண்ணதுனால நம்ம ரொம்ப புத்திசாலிங்கன்றதுனால இல்லை, படுமுட்டாளுங்கன்றதுனால. ஏன்னா இந்த உலகத்தில் இருக்கிற ஞானிகளை அவர் அவமானப்படுத்துவதற்கு உலகத்தில் பிரதானமாக முட்டாளுகளை தான் அவர் செலக்ட் பண்ணுறார். அதுதான் குவாலிஃபிகேஷன், நம்மளை ஞானிகளாக மாற்றினதற்கு, புத்திசாலிகளாக மாற்றுறதுக்கு. யோசிச்சு பாருங்கள், உண்மைங்க, எங்கள் கிளாஸ்லேயே ஒரு விதத்தில் நினச்சா ரொம்ப மக்கு புள்ள நான் தான். எவ்வளோ புத்திசாலிங்க இருந்தாங்க, அவங்களுக்கெல்லாம் காஸ்பல் விளங்கலையே, எனக்கு போய் விளங்குச்சு. ஒரு வாட்டி ஒரு கம்ப்யூட்டர் கிளாஸில் போனது எனக்கு ஞாபகம் இருக்குது. உன்ன மாதிரி ஒரு முட்டாளை நான் பார்த்தது இல்லைன்னு அந்த டீச்சர் ஒருத்தர் சொல்லிட்டார். எனக்கா மனசே உடைஞ்சு போச்சு. ஆனால் இப்போ ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம், நான் முட்டாளாக இருந்தேன்னு. ஏன், அந்த முட்டாள் தான் என்னை ஞானியாக கடவுள் மாற்றினார். அந்த முட்டாளை தான் தெரிந்து கொண்டார். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் செலுத்தணும். ரெண்டாவது, சுவிசேஷத்தை நம்ம உயர்த்தணுங்க. சுவிசேஷத்தை உயர்த்தணும். ஆண்டவர் ஸ்தோத்திரம் செலுத்துறது மாத்திரம் இல்லை, எப்படி உயர்த்துறது, நாலு விதத்தில் பவுல் எப்படி செஞ்சாருன்னு அந்த விதத்தில் நம்ம பார்க்கணும். சுவிசேஷத்தின் மகிமையை நம்ம புரிஞ்சுக்கணும். சுவிசேஷத்தின் மேலே எல்லா நம்பிக்கையும் வைக்கணும். சுவிசேஷத்துக்கு நம்ம எவ்வளோ கடன்பட்டிருக்கிறோம்னு உணரணும். சுவிசேஷத்தை அறிவிக்கிறதுக்கு தைரியத்தை கொடுக்கணும்னு ஜெபிக்கணும். நாலு காரியங்களை தான் சுவிசேஷத்தை உயர்த்துறது. முதலாவது, சுவிசேஷத்தின் மகிமையை புரிஞ்சுக்கங்க. உலகமெல்லாம் பைத்தியக்காரத்தனமாக சுத்தும் போது, இந்த மதம் அந்த மதம்னு மதம் மனுஷங்களாம் மதங்களை ஏற்படுத்தும் போது, இந்த உலகத்திலேயே கடவுள் வெளிப்படுத்தின ஒரே சத்தியம் என்ன? சுவிசேஷங்க. மனுஷன் எப்படி பரிகாரத்தை காண முடியும், ரட்சிக்கப்பட முடியும்னு பரலோகத்திலேருந்து வெளிப்படுத்தப்பட்ட கடவுளுடைய ஒரே ரகசியம் காஸ்பல், தெரியுமா? அது எவ்வளோ பெரிய மகிமை. மனுஷர்களாக கூடி, கிறிஸ்தவர்களாக கூடி, சபைகளாக கூடி ஏற்படுத்தினது இல்லை காஸ்பல். பரலோகத்தில் இருக்கிற தேவன் மறைச்சு வச்சிருந்த தேவன் அந்த ரகசியத்தை ஆவியின் மூலமாக வெளிப்படுத்தப்பட்ட தெய்வீக வெளிப்பாடு தான் காஸ்பல். அது ஒன்று தான் நமக்கு விடுதலையை கொடுக்க முடியும். பரலோகத்தின் வெளிப்பாடு தான் காஸ்பல். எந்த தேவனுக்கு விரோதமாக, அந்த தேவனுக்கு விரோதமாக பாவம் செஞ்சுருக்கோம், தேவ குத்தத்தை நம்ம செஞ்சுருக்கோம், அவர் கோபம் நம்ம மேலே இருக்குது, நம்மளை அவர் நரகத்தில் தள்ளுறது தண்டிக்கிறது ஒரு பெரிய ரகசியம் கிடையாது. ஆனால் யாருக்கு விரோதமாக இந்த பாவத்தை செஞ்சோமோ அந்த தேவனே மிகப்பெரிய தியாகத்தை செய்து தன்னுடைய குமாரனையே மனித அவதாரத்தில் அனுப்பி கல்வாரியின் ரகசியம், உயிர்த்தெழுதலின் அவர் ரகசியம், அவர் பரத்துக்கேறினது ரகசியம், கிறிஸ்துவோடு விசுவாசத்தை நம்மளை இணைத்து நீதிமான் ஆக்கி பிள்ளையா தத்தெடுத்து கொண்டு நமக்கு சுதந்திரம், இதெல்லாம் ரகசியங்கள். சுவிசேஷம் தான் அது நமக்கு வெளிப்பட்டது. இதெல்லாம் யாருக்கும் தெரியாத ரகசியங்கள் பாருங்களேன். அது சுவிசேஷத்தின் மகிமையை நம்ம புரிஞ்சுக்கணும். ரெண்டாவது, அந்த சுவிசேஷத்தின் மேலே முழு நம்பிக்கையை நம்ம வைக்கணும். கான்ஃபிடென்ஸ் இருக்கணும் அந்த காஸ்பிட்டலில். என்னதான் மனுஷங்க வெளியில் நாடகம் போட்டாலும் அவங்க எல்லாருக்கும் அவங்களுடைய ஆழமான கேள்விகளுக்கு பதில் காஸ்பிட்டலில் தான் இருக்குது. இந்த உலகம் கேட்க வேண்டியது காஸ்பிட்டலுங்க. ஞானிகள் அறிவு, நம்ம போன வாரம் நான் சொன்ன மாதிரி இந்த உலகத்தின் ஞானம் வெறும் வீண் பைத்தியகாரத்தனம். காஸ்பல் தான் அவங்களுடைய கேள்விகளுக்கெல்லாம் பதில் கொடுக்குது. அந்த காஸ்பல் மனிதனுடைய ஆழமான கேள்விகளுக்கு, நான் யாரு, நான் எப்படி கடவுளை அறிஞ்சிக்கொள்ள முடியும், இந்த உலகத்தில் ஏன் வாழ்கிறேன், இந்த உலகத்துக்கு அப்புறம் என்ன நடக்கும், எல்லா மனிதனுடைய கேள்விக்கும் பதில் காஸ்பலில் இருக்குது. காஸ்பல், அந்த நம்பிக்கை பவுலுக்கு முழுமையாக இருந்துச்சு. அதனால தான் அவர் எந்த இடத்துக்கு போனாலும், அத்தனை பட்டம் ஆகட்டும், கொரிந்து பட்டணம் ஆகட்டும், இல்லை எபேசியருக்கு போனார், அந்த பெரிய சபையை பார்த்து இந்த ஆலயத்தை பார்த்துலாம் மிரண்டு போல, அவர் பைத்தியங்களாக இருக்கிறீங்களே நீங்கள்லாம்னு சொல்லி காஸ்பல் அவங்களுக்கு சொன்னதுனால தான் இந்த சபை ஏற்பட்டுச்சு. யோசிச்சு பாருங்க, நமக்கு இருக்கா நம்பிக்கை காஸ்பலில்? உலக மக்கள் எவ்வளோ கேள்விகளை நம்மக்கிட்ட கேட்குறாங்க, எவ்வளோ பிரச்சனை இல்லை, பைத்தியகார்த்தனமாக வாழ்கிறாங்க, அவங்களுக்கெல்லாம் பதில் காஸ்பிள்ன்ற நம்ம நம்புகிறோமா? நமக்கு இருக்கா கான்ஃபிடென்ஸ் காஸ்பிளில்? அதுதான் நம்ம கேட்கணும். பவுல் தன்னுக்கிட்ட கேட்குற கேள்விகளுக்கெல்லாம் அவர் என்ன சொன்னார்? கிறிஸ்து சிலுவையில் அறையப்பட்ட கிறிஸ்து அன்றி வேறு எதுலேயும் பதில் இல்லையா? அதை விட்டுட்டு வேறு என்னத்தை நான் பேசுறது? அது ஒன்று தான் பதில். இந்த கேள்விங்க, இந்த பிரச்சனைங்க அவர் என்ன சொன்னார்? கிறிஸ்துக்கிட்ட போ. இதுதான் அவர் பதில். அவங்கெல்லாம் சில பேர் போனாங்க, போனவங்கெல்லாம் வந்து சொன்னாங்க, தேங்க்யூ போல், பைத்தியமாக இருந்தோம் நாங்கள் அந்த ஆர்த்திமே கோயில்கிட்ட போய்கிட்டு குடி வெறியின் இருந்துக்கிட்டு அந்த தேவ தாசிகிட்ட போயிட்டு குடும்பம் வாழ்க்கையெல்லாம் அழிஞ்சு போச்சு, வாழ்க்கையெல்லாம் நிம்மதி இல்லை, ஆனால் நீங்கள் இயேசுக்கிட்ட போன்னு சொன்னீங்களே, இப்போ எனக்கு புரியுது, பாவம் மன்னிப்பு வந்துருச்சு, சமாதானம் வந்துருச்சு, இப்போ மனைவியை நேசிக்க முடியுது, குடும்பத்தில் இணக்கமாக வாழ முடியுது, குடும்பத்தில் சந்தோஷம் இருக்குது, வாழ்க்கையில் அர்த்தம் இருக்குது. அது இயேசுக்கிட்ட போனதுனால தான் என் கேள்விகளுக்கெல்லாம் பதில் வந்துச்சு. நமக்கும் அப்படி தான் சொல்லுவாங்க, நம்மளும் அதை தான் சொல்லணும், இயேசுக்கிட்ட போ, இயேசுக்கிட்ட பதில் இருக்கு. நம்ம சொல்கிறோமா? நம்மள அநேக பேர் எல்லாம் புத்தியோ ஞானமோ நமக்கு எப்படிங்க வரும்? காஸ்பிளில் தாங்க வரும். நம்மள அநேக பேர் காஸ்பிளுக்கு ரொம்ப சிறிதான முயற்சிகளும், சில பேர் எந்த முயற்சிகளும் எடுக்காததுக்கு ஒரே காரணம் என்ன தெரியுமா? காஸ்பிளில் உங்களுக்கு நம்பிக்கை இல்லை. அதான் காரணம், நம்பிக்கை இல்லை. இதெல்லாம் பார்த்து மிரண்டு கடுக்கிறீங்க, உலகம் கேள்விகளை பார்த்து டெக்னாலஜியை பார்த்து மிரண்டு இருக்கிறீங்க. காஸ்பில் உங்களுக்கு நம்பிக்கை இல்லையே. கடவுள் தான் அந்த அவிசுவாசத்துலேருந்து நம்மளை காப்பாற்றணும். இந்த இன்னைக்கு கிறிஸ்தவம் வந்து ஒரு கேலி கூத்தா சபைகள் எல்லாம் ஒரு கேலியாக கேவலமாக போச்சு. கிறிஸ்தவமே இயேசு பேரே தூஷிக்கப்படுது அந்நியர்களுக்கு மத்தியில். பாப் ஸ்டாருங்கெல்லாம் தான் பெரிய போதகருங்க, அவங்கள பற்றி தான் பேச்சு. ஆண்டவர் சபைகளே அசிங்கமாக இருக்கிறதுக்கு சில பேர் வந்த உடனே ஒரு பைபிளை சொல்லி கொடுக்குறாரா? ஏன் வெளியில் போனால் என்ன வெறும் டான்ஸு கூத்து, அங்கே கைத்தட்டுறது, ஆலே லூயான்னு விசில் அடிக்கிறது, அதான் கேலி கூத்து சபை. சபைகளே அப்படி போனது காரணம் ஏன்? ஏன் இந்த கூட்டம் நடக்குது இப்படி? ஏன்னா எல்லாருக்கும் அதுக்கு அடிப்படை காரணம் காஸ்பிள் மேலே நம்பிக்கை போயிடுச்சு. நம்புறதில்ல, காஸ்பிள் மட்டும்தான்னு சொல்லணும். நம்ம சபையாக காஸ்பிள் மட்டும்தான் மறுஜன்மம் கொடுக்க முடியும், காஸ்பிள் மட்டும்தான் அவங்களுடைய ஆழமான கேள்விகளுக்கு பதில் உண்டு. வாலிபர்கள் இன்னைக்கு பாவத்தில் டான்ஸை கேட்பாங்க, பாட்டு கேட்பாங்க, அதை கேட்பாங்க. இல்லை, அவங்களுக்கு காஸ்பிள் சொல்லி கொடுங்க. ஏன்னா அந்த வசனம் தான் அவங்களுக்கு மறுஜன்மம் கொடுத்து புது வாழ்வை கொடுக்கும். அவங்க பாவ இருதயத்தை மாத்துறது காஸ்பிள் தான். காஸ்பிளை சொல்லி கொடுங்க. அந்த நம்பிக்கை இல்லையே. அவங்களுக்கு என்ன வேணுமோ, வாலிபர்களுக்கு என்ன வேணும் அதை கொடுக்குறாங்க. உங்களுக்கு பணம் வேணுமா, ஆசீர்வாதம், அதை கொடுக்குறாங்க. காஸ்பிளில் நம்பிக்கை இல்லையே. நம்ம அப்படி விட்டக்கூடாதுங்க. காஸ்பிளில், காஸ்பிளில் நம்ம அதோட மகிமையை பார்க்கணும், அதில் நம்பிக்கை வைக்கணும். மூணாவது, அந்த காஸ்பிளுக்கு நம்ம எவ்வளோ கடன்பட்டிருக்கிறோன்னு உணர். பவுல் அதை எவ்வளோ உணர்ந்தார் நீங்கள் யோசிக்கிறீங்களா? காஸ்பிள் காண்டி வரலன்னா நம்ம வாழ்க்கை என்னங்க ஆயிருக்கும்? ஒரு ஞானமும் இருந்திருக்காது, ஞானம் இல்லாததுனால புத்தியும் இருந்திருக்காது. அப்படித்தான் வாழ்ந்துக்கிட்டு கல்லுக்கும் மண்ணுக்கும் பறந்துக்கிட்டு வாழ்க்கையில் அலங்கோலமாக வாழ்க்கை போயிருக்கும். யோசிச்சு பாருங்களேன். நான்லாம் இப்போ பல வினோத் சொல்லிட்டு இருந்த மாதிரி எங்கே குடித்து வெறிச்சு படுத்திருப்போமோ தெரியல இன்னைக்கு, இல்லைங்களா? எப்படி இருந்திருப்போமோ நான் தெரில. ஒன்றுமே இல்லை, வாழ்க்கையை நாசமாக தான் போயிருப்போம். ஒருவேளை ஜெயிலில் கூட இருந்திருப்போம், ஒருவேளை தற்கொலை கூட நம்ம பண்ணியிருந்திருப்போம். எத்தனையோ பேர் பண்ணிக்கிறாங்க இல்லைங்களா? காஸ்பிள் தானங்க நம்மளை காப்பாற்றுச்சு. அந்த காஸ்பிளுக்கு உங்கள் மனசில் நன்றி இருக்கா? நன்றி கடன் இருக்கா? யோசிச்சு பாருங்கள். பவுலுக்கு ரொம்ப நன்றி கடனுங்க. அந்த காஸ்பிள் என்னை வந்து காப்பாத்துச்சு. ஒரு படம் நான் போன வாரம் பார்த்தேன். ஒரு பூமியெல்லாம் இருக்குது, கார் இருக்குது, பங்களா இருக்குது, பில்டிங்கு எல்லாம் இருக்குது. ஒரு மனுஷன் நிற்கிறான், அவன் தலை பெருசாக இருக்குது, பெரிய படித்தவன். அது காட்டுது அந்த படம். அவன் துணியெல்லாம் பெரிய பெரிய துணியை போட்டிருக்கான், கையில் வாட்ச் கீச்சு எல்லாம் பணம் இருக்குது, பில்டிங்கெல்லாம் அவனுக்கு நிறைய சொத்து, ரியல் எஸ்டேட் இருக்குது. அது மேலாம் நின்று தலையெல்லாம் ஆன்னு கத்துறான். அவன் என்ன கேட்குறான்? நான் யாரு அப்படின்னு கத்துறான். நீங்களும் நானும் அப்படி தான் பைத்தியமாக இருந்திருக்கணும் இந்த உலகத்தில். நம்ம கேள்விகளுக்கெல்லாம் பதில் தெரியாமல் நான் காஸ்பிள் வந்து அந்த கேள்விக்கு பதில் கொடுத்துச்சு. பவுல் பாருங்களேன், அந்த காஸ்பிளுக்கு எவ்வளோ கடன் உணர்ந்தார். இப்படி பைத்தியமாக வெறி குதிரையாக ஓடிக்கிட்டு இருந்த ஆண்டவருடைய சத்தியம் வந்து என்னை காப்பாற்றுச்சேன்னு அவர் என்ன சொல்கிறார்? யூதர்களுக்கும் புறமதஸ்தர்களுக்கும் நான் கடனாளியாக இருக்கிறேன், ஞானிகளுக்கும் முட்டாளுகளுக்கும் நான் கடனாளியாக இருக்கிறேன், சுவிசேஷத்தை நான் அறிவிக்க ஆர்வமாக இருக்கிறேன். ஒன்று குறைந்தர் 9:16 சொல்கிறார், I am compelled to preach the gospel. காஸ்பிள் சொல்லாமல் என்னால் இருக்கவே முடியாது. நன்றி கடன் அப்படி தாங்க பண்ணும். சொல்லவே சுவிசேஷத்தை நான் அறிவிக்கவில்லை என்றால் எனக்கு ஐயோ. எத்தனை பேருங்க சொல்கிறீங்க? சில பேர் அறிவித்தா தான் ஐயோன்னு உட்காந்துருக்குறீங்க. ஐயோ, தூக்கமே வராது எனக்கு காஸ்பிள் சொல்லலான்னு உங்களுக்கு இருக்கா? ஏன் இல்லை, நன்றியே இல்லாமல் போயிட்டோமே நம்ம. பவுலுக்கு பாருங்க, சுவிசேஷத்தை நான் அறிவிக்கலைன்னா எனக்கு ஐயோ அப்படின்றாரு. என் ஜீவனையும் நான் அருமையாக என்னேன், இயேசு எனக்கு கொடுத்த வேலை. அவர் காஸ்பல் ரகசியத்தை இப்போ வெளிப்படுத்தணும் எல்லாருக்கும். ஏன்னா வெளிப்படுத்தலைன்னா அது திப்ப உறுதியாக மக்களை ரட்சிக்காதே. அதை அறிவிக்கிறது தான் என் வேலை, என் உயிரை விட அது தான் எனக்கு முக்கியம். ஏன்? நன்றி கடனுங்க காஸ்பலுக்கு. அந்த காஸ்பல் உங்களை காப்பாற்றுச்சே, உங்களுக்கு இருக்கா நன்றி கடன்? யோசிச்சு பாருங்கள், நன்றியை உணர்றோமா? கடைசியாக அந்த காஸ்பிளை அறிவிக்கிறதுக்காக ஒரு ஜபம். நீங்கள்லாம் ஜபத்தேவைகள் ஜபத்தேவைகள்னு அனுப்புறீங்க. பவுல் எங்கே பார் ஜபத்தேவைன்னு என்ன அனுப்புகிறார் தெரியுமா? கொலோசியரை பாருங்க, கொருந்தியரை பாருங்க. ஏன் இதே எபேசியரை பார்ப்போம், ஏற்கனவே பார்த்தோம் அந்த வசனம். அவர் ஜபத்தேவை என்ன? 6:19-20 தமிழில் வரலாம். 6 எபேசியர் 20 எல்லாருக்காகவும் ஜபிங்க, எல்லாருக்காகவும் ஜபிக்க. என்ன மறந்துடாதீங்க, எனக்காக ஜபிங்க. என்ன ஜபிக்கணும் பவுல்? நான் ஜெயிலேருந்து வெளியே வரணும்னு ஜபிக்கணுமா? சுகத்தோடு இருக்கணும்னு ஜபிக்கணுமா? வியாதி இல்லாமல் இருக்கணும்னு ஜபிக்கணுமா? இதானே இப்போலாம் ஜபம். பவுலுடைய ஜபம் என்ன? எனக்காக ஜபிங்க. எதுக்காக ஜபிக்கணும் பவுல்? நான் தைரியமாக என் வாயை திறந்து சுவிசேஷத்தின் ரகசியத்தை அறிவிக்கிறதற்கு வாக்கு எனக்கு கொடுக்கும்படிக்கு எனக்காகவும் விண்ணப்பம் செய்யுங்க. என்ன அருமையான ஜபம் உங்களுக்கு எனக்கும் இதுதானுங்க நம்ம கேட்கணும். இது ஜபிக்கிறீங்களா? இதான் டாப் ப்ரையாரிட்டியா உங்க ஜபத்துல? ஆண்டவரே என்னை காப்பாத்தி ஞானத்தை கொடுத்துருக்கிறீங்களே, ஊரெல்லாம் காஸ்பல் தெரியாம இருக்கிறாங்களே ஆண்டவரே, அந்த வாயை திறந்து சொல்றதுக்கு தைரியத்தை கொடுங்க ஆண்டவரே. போலே கேட்கிறாரு, அது தைரியம் வேணும்னு. ஏன் நமக்கு தைரியம் இயற்கையா இருக்கிறது இல்ல? வாயை திறக்கிற தைரியம். ஏன் நமக்கு எல்லாம் உளருவோம் பயங்கரமா? காஸ்பல்னு வந்தா நம்ம வாயை ஒட்டின மாதிரி ஆயிடும், வாயே திறக்க மாட்டோம் இல்லைங்களா? காஸ்பிள் ஏதாவது காஸ்பிளை பற்றி சொல்லணும்னு சொல்லவே மாட்டோம், வாயை ஒண்டி மூடிக்கிட்டு இருப்போம். பவுல் சொல்கிறார், வாயை தைரியமாய் வாயை திறந்து சொல்கிறதுக்கு எனக்கு ஜபம் பண்ணுங்க. என்ன சொல்லணும்னு அந்த வாக்கு அருளப்படுவதற்கு ஜபம் பண்ணுங்க. இதானங்க நம்மளும் செய்யணும். சுவிசேஷத்தின் மகிமை அறிந்த மக்கள், சுவிசேஷத்து கடனை உணர்ந்த மக்கள், சுவிசேஷம் அதன் மேலே நம்பிக்கை இருக்கிற மக்கள் நம்ம என்ன செய்யணும்? ஆண்டவரே இதுதான் அவங்களுக்கு தேவை, என் ஃப்ரெண்டு, என் ரிலேட்டிவ், என் சொந்தக்காரர், இதுதான் அவங்களுக்கு தேவை. ஆனால் சொல்ல முடியாமல் வாய் அடைஞ்சு கிடக்கு எனக்கு, அதை வாயை திறந்து சொல்கிற தைரியத்தை கொடுங்க ஆண்டவரே. நம்ம செய்வோமா இந்த ஜபத்தை? நம்ம செய்யணுங்க இந்த ஜபத்தை. கடைசியாக இன்னும் ரெண்டு தச்சோதனைக்கு ரெண்டு பயன்பாடுகளை சொல்லி முடிக்கிறேன். நம்ம இந்த புத்தி, இந்த ஞானம், புத்தி, தேவனுடைய ரகசியம் எல்லா ஞானத்தோடு புத்தியோடு வர்றதுதான் ரட்சிப்பு. அது உங்களுக்கு வந்திருக்கா? நீங்க கேட்டு பாருங்க. சில பேர் சொல்றீங்க, ஆமாங்க எனக்கு வந்திருக்கு, இயேசு எனக்காக மரித்தார், நான் விசுவாசி, இப்போ மெம்பர் ஆயிடுற சர்ச்சுக்கு எனக்கு ஞானம் வந்திருக்கு. ஞானம் வந்திருக்குன்றதுக்கு அடையாளம் என்ன தெரியுமா? உனக்கு ஞானம், இயேசு உன்னை மன்னித்தாரு, ரட்சித்தாருன்றது அடையாளம் என்ன? புத்தியோடு வாழ்றியா? புத்தி தான் நமக்கு வெளிப்படுத்துது அவனுக்கு ஞானம் வந்திருக்குன்னு. ஞானம் வந்திருக்கிறது நமக்கு தெரியாது, அது அவனுக்கு தான் தெரியும். ஏன்னா அது உள்ளார்ந்த ஆவிக்குரிய உண்மைகளை குறித்த உள்ளான உணர்வு உள்ளதான் தெரியும். ஆனால் அவனுக்கு உள்ளான உணர்ந்து ஏற்பட்டிருக்குன்னு எப்படி தெரியும்? அவன் வாழ்க்கையில் ஒவ்வொன்றிலையும் புத்தியாக வாழ்வான், ஞானத்தோடு வாழ்வான். அவன் குடும்பத்தில் ஒழுங்கா இயேசு சபையை அன்பு கூர்ந்த மாதிரி மனைவியை அன்பு கூர்ந்து எப்பப்பாரு நீயா நானான்னு கடிச்சுக்கிற குடும்பமாக இருக்காது. பிள்ளைகளை ஞானத்தோடு பார்த்துக்கணும், வேலையை ஞானத்தோடு செய்யணும், அந்த மாதிரி ஞானம் இருக்கும். சுவிசேஷம் தான் முக்கியம், சபை தான் எனக்கு முக்கியம்னு சபைக்கு அர்ப்பணித்து சுவிசேஷத்துக்காக வாழ்கிற ஒரு ஞான காலத்தை மிகுதிப்படுத்தி வீணாக்காத ஒரு ஞான வாழ்க்கை இருக்கும். அது உங்களுக்கு இருக்கா? அது இல்லாமல் உங்களுக்கு ஞானம் பிறந்துருச்சுன்னு சொல்லாதீங்க. ஞானம் பிறந்துருச்சுன்னு சொல்லாதீங்க. நம்ம போன வாரம் பார்த்த மாதிரி தாவீதோடு நம்ம ஜெபம் பண்ணோம், ஆண்டவரே என்னுடைய இருதயத்தை பொருளாசைக்கு அல்ல உம்முடைய சாட்சிகள் பக்கம் சாயும் ஆண்டவரே, சாயும் ஆண்டவரே. புத்தியோடு நம்ம வாழ கற்றுக்கணுங்க. அந்த புத்தியோடு நம்ம வாழ்க்கைத்தான் நமக்கு ஞானம் வந்திருக்குன்னு வெளிப்படுத்து. சாட்சியோடு வாழ்கிறோமா சுவிசேஷத்துக்கு? அதானே நம்ம சொல்கிறதுக்கே தயங்குறோம். புத்தி இல்லாமல் காரியங்களை செய்கிறது, யோசிக்காமல் செய்கிறது, அதுக்கு பேசுறது, அதுக்கு ஆண்டவர் காஸ்பலுக்கும் சாட்சி இல்லாமல் போயிடுறோம். அதுக்கு இது பார்த்து நம்மளை தச்சோதித்து பார்க்கணும். கடைசியாக இதை நான் சொல்கிறதுக்கே தயங்கு சொல்கிறேன், ஆனால் சொல்லாமல் இருக்கக்கூடாது. நடுக்கத்தோடு சோகத்தோடு சொல்கிறேன். இந்த சுவிசேஷத்தின் ரகசியம் காலாகாலத்துக்கு மறைந்திருந்த ரகசியம் உங்களில் சில பேருக்கு வரலாறாக வந்திருக்கு. நீங்கள் கரெக்டாக பிறந்திருக்கீங்க, வளர்ந்துருக்கீங்க, எங்கள் சர்ச்சில் வந்து அதை கேட்குறீங்க. உங்களில் சில பேருக்கு ஜியாகிரபிக்கலாக வந்திருக்கு, இந்த இடத்துல அதை கேட்குறீங்க. நீங்கள் ஆப்கானிஸ்தானில் இல்லை, நீங்கள் சுடானில் இல்லை, இங்கே கேட்குறீங்க. ஆனால் ஏன் சில பேருக்கு இன்னும் திப்ப உறுதியாக வரல? எத்தனையோ நாள் காஸ்பிளை கேட்குறீங்க, எத்தனையோ இந்த இடத்துக்கு தான் வந்து போகிறீங்க, ஆனாலும் அந்த காஸ்பிள் உங்களுக்கு ஏன் ஞானத்தையும் புத்தியும் அருள்வி ரட்சிப்பை இன்னும் ஏன் கொடுக்கல? யோசிச்சு பாருங்க, ஏன் நடக்கல? எனக்கு சொல்கிறதுக்கே வேதனை தான். எத்தனையோ பிரசங்கத்தை கேட்குறீங்க, எத்தனை கோடி கோடி மக்களெல்லாம் கேட்க முடியாத சத்தியத்தை வாரம் 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 கேட்டு போகிறீங்க. ஒரு சர்மனும் மனசில் நிற்க மாட்டேன். இந்த சர்ச்சு முடிஞ்சு வீட்டுக்கு போனவனே எல்லா சர்மனும் மறந்து போகிறீங்களே. ஐசாயா, எரேமியா, தானியெல்லாம் ஆர்வத்தோடு கேட்கணும்னு இருந்ததெல்லாம் அவங்களெல்லாம் கூப்பிட்டு வந்து உட்கார வச்சா திடீர்னு வந்துடுறாங்கன்னு வைங்க, என் சாமனை கண்ணீரோடு உட்காந்து கேட்பாங்க. இதெல்லாம் கேட்டதே இல்லை அப்பா, என் சாமனை கூட கேட்பாங்க அவங்க. இதெல்லாம் தெரியாதேன்னு ஆர்வத்தோடு. ஆனால் நீங்கள் அதெல்லாம் வாரம் வாரம் கேட்டுட்டு போய் ஒன்றும் இல்லாமல் போகிறதுக்கு ஏன் காரணம்? ஏன் காரணம்? ரொம்ப வேதனை தான். ஏன்னா சில பேருக்கு வரலாறு விதமாக ஆண்டவர் வர வைக்கிறாரு, புவியியல் ஜியாகிரபிக்கலாக வர வைக்கிறாரு. காஸ்பலை கேளு கேளு கேளுன்னு வைக்கிறதுக்கு காரணம் என்ன தெரியுமா? ஏன்னா அந்த கேட்டு 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 அவங்க பாவத்தின் அளவை நிரப்பி அவங்கள நரகத்தில் மாபெரும் விதத்தில் தண்டித்து அவர் நீதியை அவர் திருப்தி செய்கிறதுக்கு அவங்கள அலோவ் பண்ணுறார். ஒருவேளை அப்படியா அவங்களுக்கு யோசிச்சு பாருங்கள், மடி பயங்கரம் அதை நினச்சி பார்த்தாவே. என்னுடைய ஊழியம் சில பேருக்கு, இங்கே உட்கார்ந்துருக்கிற சில பேருக்கு ஒன்றும் செய்யாது, உங்களுக்கு நரகத்தில் தண்டனை தாங்க ஜாஸ்தி பண்ணும். நரகத்தை ரொம்ப வேதனை உள்ள இடமா மாத்தோம் நான் செய்யற ஒவ்வொரு பிரசங்கமும். வேதனை தான் எனக்கு அதை சொல்றது. ஏன் வரலாற்று விதமா கேட்கிற மாதிரி இருக்கீங்க, இந்த இடத்துலயும் வரீங்க. கேட்க 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 இன்னமும் நீங்க மனம் திரும்பலன்னா என்ன காட்டுது? இன்னமும் உங்களுக்கு ஞானம் பிறக்கல, புத்தி பிறக்கலன்னா என்ன காட்டுது? இப்படியே வாழ வச்சு கேட்ட பிரசங்கத்துக்கெல்லாம் ஏன் சோதோம் குமாரா விட உங்களுக்கு தண்டனை அதிகமா இருக்கோன்றார். ஏன் அவங்களுக்கெல்லாம் கேட்காம போயிட்டாங்க. நீ கேட்டோ இன்னும் உனக்கு அது ரட்சிப்பு கொடுக்கலன்னா உனக்கு தண்டனைக்கு தான் அதெல்லாம் வருது. உனக்கு நரகத்தில் தண்டனை அதிகப்படுத்துறதுக்கு தான் கேட்டுக்கிட்டே வந்துக்கிட்டு இருக்கிறார். அதுக்கு தான் உங்களை கொண்டு வரார். நான் என்ன சொல்றது, நரகத்தை மிகவும் வேதனை உள்ள இடமாக. தீரு சிதோனுக்கு போகலை அந்த ரகசியம், அந்த ரகசியம் உங்களுக்கு வாரம் வாரம் சொல்லப்படுது. ஆனாலும் அது உங்களுக்கு மனம் திரும்ப, இது தீரு சிதோன் கேட்டிருந்தா எப்பவோ ரட்டு உடுத்தி மனம் திரும்பி இருப்பாங்க. ஏன் சில பேர் இங்கே வர்றவங்கள இந்துலேருந்து வராங்க, எங்கேருந்து வராங்க, ஒரு பிரசங்கம் கேட்டுட்டா ஐயோ என் கண்ணை திறந்துச்சுங்க, இது வரைக்கும் நான் கேட்காத சத்தியங்கன்னு சொல்லிட்டு போகிறாங்க. ஆனால் வாரம் வாரம் வந்து உட்காந்துக்கிட்டு அங்கேயோ இங்கேயும் பார்க்கறது, தலையில் வெறும் பஞ்சு இருக்கிற மாதிரி உட்காந்துருக்கிறது, புத்தியே இல்லை, அறிவே இருக்கிறது இல்லை. அங்கேயும் இங்கேயும் வேறு ஏதாவது பேசினா உங்களுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்ட், கடவுளுடைய காரியங்கள் பேசுகிறாங்களேன்னு ஆர்வத்தோடு கவனம் கேட்குற இதே இல்லை. அதை கேட்டு போய் வீட்டில் சிந்திக்கணுமேன்ற இதுவே இல்லை. கேட்டோமா மறந்தோமான்னு ரோமர் 1 ஒரு வார்னிங்காக சொல்லுது, தேவனை அறியும் அறிவை அவர்கள் பற்றி கொள்ள மனதில்லாதிருந்தவர்களான அதனால், மனதில்லாதிருந்தபடியால் கடவுளுடைய அறிவை பற்றி கொள்றதுக்கு அவங்களுக்கு விருப்பம் இல்லாதனால என்ன செஞ்சாராம், தகாதவைகளை செய்யும்படி தேவன் அவர்களை கெடான சிந்தைக்கு ஒப்பு கொடுத்தார். இதெல்லாம் உனக்கு முக்கியம் இல்லை, ஆண்டவருடைய வசனம்லாம் முக்கியம் இல்லை, மற்றது தான் முக்கியம். போய் சாப்பிட்டு வீட்டை முடிச்சு போய் என்ன சாப்பிடும் அதே தான் கவனம், உனக்கு இதே தான் சிந்திக்கும்படி. இதெல்லாம் கேட்டு கேட்டு என்ன ஆகும், உன் நரகத்தை தான் இன்னும் அனலாக்கும். எனக்கு சொல்றதுக்கு வேதனை தான். நீங்க என்ன செய்யணும், என்ன செய்யணும்னு கேட்டீங்கன்னா உடனே மனம் திரும்பி ஆண்டவர்கிட்ட வாங்க. எத்தனையோ பேர் கருளப்படாத சத்தியங்கள், எத்தனையோ பேர் கேட்கணும்னு இருந்தபோதும் கேட்காம போனாங்க. வெறும் கேட்டு கேட்டு போகாதீங்க, உங்க மனசை கடினப்படுத்திக்காதீங்க. இன்னைக்கு ஆண்டவர் உங்களோடு பேசுனா அந்த வசனத்துக்கு செவி கொடுங்க, இல்லைன்னா இது தண்டனையை தான் அதிகப்படுத்தும். இந்த வாழ்க்கையும் வீணா போகும், வரப்போற நித்தியம் பயங்கரமா இருக்கும். எவ்வளோ பிரசங்கம் கேட்டோமோ அவ்வளோ தண்டனை நமக்கு அதிகம் ஆகுமே. ஆண்டவர்கிட்ட கதறி, ஆண்டவரே என் கண்ணை தரங்க, என் கண்ணை தரங்க, அந்த குருடன் போய் கேட்ட மாதிரி. ஏன்னா காஸ்பிள் அவர் சொல்கிறார், மேசியாவுடைய வேலை என்ன, குருடர்களுடைய கண்களை திறக்கிறவர். இயேசுக்கிட்ட ஆண்டவரே கண்ணு தெரியல என் கண்ணை தரங்கன்னு கேட்டால் உடனே செய்கிறார். அந்த குருடன் போய் கேட்ட மாதிரி நீங்களும் கேளுங்க, உங்கள் கண்ணையும் அவர் திறப்பார். ஜெபம் பண்ணலாம்.